எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பழுவேட்டரையர் இருக்கிறேன். இன்று யாழ் பொது நூலக இருப்பின்ற அந்த வரலாறு பற்றி கதைக்கு இருக்கிறோம். அதுக்கு போகிறதுக்கு முதல்ல சில ப்ரீவியஸ் செஷன்ஸில் வந்த கமெண்ட்ஸில் ஆடியோவை பற்றி சொல்லியிருந்தீங்கள். வி ஆர் ட்ரைங் அவர் லெவல் பெஸ்ட் என்ற எல்லாருமே நாங்கள் வந்து இப்போ இந்த கிளப் ஹவுஸ் செஷன் கிளப் ஹவுஸில் இருந்து தான் இதை பதிவு செய்து ரெக்கார்ட் பண்ணி பாட்காஸ்ட்டுக்கு ஏற்றுறோம். ஸோ மோஸ்ட்லி இப்போ நான் கரண்ட்லி நான் காருக்குள்ளே இருந்தான் கதைக்கிறேன். அதை மாதிரி எல்லாருமே வெவ்வேறு இடங்கள்ல இருந்து இப்போ பவி என்னென்ன எல்லாம் கனடா, யூகே, கட்டார், க்ளூ தோழர் கட்டார், இப்படி முருகனண்ணா, மைக்கேல் தோழர், சுரேஷ் தோழர் எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் இருந்து இப்படி எல்லா இடங்கள்ல இருந்தும் நாங்கள் இதுகளுக்குள்ள நின்று கதைக்கிறபடியினால டிஃப்ரெண்ட் அந்த ஆடியோ சிக்கல்கள் இங்கும் அங்குமாக இருக்கும். ஸோ கைண்ட்லி பேர் வித் அஸ். வி ஆர் ட்ரைங் அவர் லெவல் பெஸ்ட் டு கெட் பெட்டர் அட் திஸ். ஸோ ஓவர் த கோர்ஸ் ஆஃப் டைம் எங்கள்கிட்ட நிறைய கரெக்ஷன்ஸ் செஞ்சு கொண்டு நாங்கள் வி வில் கோ ஹெட். இன்றைக்கு நாங்கள் யாழ் பொது நூலக எரிப்பை பற்றி கதைக்க இருக்கிறோம். ஸோ ஓவர் த கோர்ஸ் ஆஃப் டைம் நீங்கள் அந்தந்த வரலாறு மட்டுமட்டு இல்லாமல் அதை சாரி அதுக்கு காரணமாக இருந்தவர்கள், அவர்களோட பின்னணி, இதை பற்றி எல்லாமே ஒரு தரோ நாங்கள் இன்றைக்கு ஒரு டிஸ்கஷனை கொண்டு போகிறதுக்கு இருக்கிறோம். ஸோ யாழ் பொது நூலக எரிப்பு. சிங்களவர்கள் தமிழர்களை தொடர்ந்து ஒடுக்கி வருகிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். எங்களோட மக்களுக்கு எதிரான ஒரு ஜெனசைட் வந்து ஈழத்தில் நடந்து கொண்டிருக்குது, தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறத நீங்கள் அறிவீர்கள். இப்போ பன்னெடுங்காலமாக சிங்கள தேசம், குறிப்பாக சிங்கள அரசு தமிழர்களுக்கு எதிராக எங்களோட சொத்துக்களை அழித்தொழித்தது, எங்களோட மக்களை படுகொலை செய்தார்கள், கலவரங்களை உண்டாக்கினார்கள். சரிதானே, அதுக்கு பிறகு எங்களோட உரிமைகளை பறித்து எங்களோட ஏரி மிதித்து என்னெல்லாம் செய்ய முடியும், எங்களை கொன்று குவித்தார்கள், எல்லாத்தையுமே செய்து பார்த்தார்கள். எது செய்தாலுமே இந்த தமிழர்கள் அடங்க மறுக்கிறார்கள், அடங்கா பற்றோடு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறத அவன் பார்க்கிறான். அப்ப இந்த மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸை தாண்டி இந்த தமிழர்களுக்கு அவர்களை வழி நடத்துற, அவர்களுக்கு அந்த மீண்டலும் தன்மைய அந்த தூண்டி விடுற மாதிரியான ஒரு உணர்வு அவர்களுக்கு அடிப்படையாக இருக்கு. அது என்னன்று இந்த சிங்கள பேரினவாதிகள் சிந்திக்க ஆரம்பித்தார்கள். அதன் அடிப்படையில் அவர்களுக்கு ஒன்று விளங்கியது என்னன்னா, இந்த தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அவர்களின் தாய்மொழி தமிழ் மொழியும், அவர்களின் அந்த மத டங்கும், கல்வி என்ற அந்த உரிமை மீதும் பெரும் பற்று இருப்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். ஏனென்றா கல்விதான் எல்லாத்துக்குமான அடிப்படை, எல்லா உரிமைக்கான அடிப்படையே எடியூகேஷன் தான். அந்த எடியூகேஷனும் அந்த லவ் ஃபார் த லாங்குவேஜ், ஃபார் த மதர் டங், இது ரெண்டும் தான் தமிழர்கள்னு அந்த உணர்வெழுச்சிக்கு, அந்த தொடர்ந்து போராடுற அந்த ரெசிலியன்ட் நேச்சருக்கு அடிப்படையா இருந்தது என்பதை சிங்கள அரசு உணர்ந்து கொண்டது, சிங்கள பேரினவாதிகள் உணர்ந்து கொண்டார்கள். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா சிங்கள ஒன்லி பாலிசி, மற்றது ஸ்டாண்டர்டைசேஷன், அதுக்கு பிறகு தமிழர்கள்னு இந்த கல்வி சார்ந்த விஷயங்களை டார்கெட் பண்ணி அவன் அடிக்கிறதுக்கு காரணம் இந்த உணர்வை சீண்டி பார்க்க வேண்டும், இந்த உணர்வை குத்தி பார்க்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு தான். அதன் அடிப்படையில் தான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலக தமிழர் அந்த ஆராய்ச்சி மாநாடு, தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டுல கலவரத்தை உண்டாக்கி சுட்டு தள்ளியதாகட்டும், சிங்கிள் ஒன்லி பாலிசி, ஸ்டாண்டர்டைசேஷன், இப்படி எல்லாத்தையுமே அவன் அடுக்கடுக்காக ஸ்ட்ரக்சர்டா கொண்டு வந்திருக்கிறான் தமிழர்களுக்கு எதிராக என்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. அதுன்ற ஒரு தொடர்ச்சியாகத்தான் யாழ் பொது நூலக எரிப்பையும் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஸோ ஜஃப்னா பப்ளிக் லைப்ரரியின் அந்த பேர்னிங்ன்றது வந்து இட் இஸ் பார்ட் ஆஃப் அ சிஸ்டமேட்டிக் ஜெனசைட் தட் வாஸ் ப்ரீ பிளான்ட் and it was set in motion for over centuries and கூட சொல்லலாம். அது கிட்டத்தட்ட தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்குது. அது வந்து ஸ்ட்ரக்சர்டாக அவங்களோட கல்வி இதுகள் எல்லாத்தையுமே அழித்தொழிக்கோணுமென்ற ஒரு திட்டமிடலோடு தான் அவன் செய்து வந்திருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. யாழ்ப்பாண பொது நூலகத்தின் அந்த வரலாறு அண்டு நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, அது வந்து யாழ்ப்பாணம் வந்து மிக முக்கியமான ஒரு புள்ளியாக இருக்கிறது அந்த லைப்ரரி மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க, அதாவது வாசிப்புக்கான அந்த தூண்டுதலை கொண்டு வருவதற்காகவும் இலங்கையின் அந்த நூலக வரலாறு அந்த நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒட்டுமொத்த இலங்கையின் நூலக லைப்ரரி ஹிஸ்டரி அந்த நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுல யாழ்ப்பாணம் தான் நூலக இயக்கத்தையும் வாசிப்ப நோக்கி மக்கள் அணிதிரட்டும் அந்த வேலைகள்லயே முன்னோடியாக இருந்தது என்று சொல்லலாம். இலங்கையின் இந்த முதல் ரீடிங் ரூம் அண்டு அடையாளப்படக்கூடிய அந்த ரீடிங் ரூம் இருபத்தி ஏழாம் தேதி 12ஆம் மாதம் டிசம்பர் மாதம் 1915ஆம் ஆண்டு கீரிமலையில தான் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த ரீடிங் ரூம் பேர் நகுலேஸ்வரர் ரீடிங் ரூம். அதுல முதல்ல அந்த வாசிப்பை ஊக்குவிக்கிற மாதிரியான விடயங்கள் எல்லாமே யாழ்ப்பாணத்துல 1950 நிலையிலிருந்து தொடங்குது. அதுக்கு முன்பு 1840ஸ்ல எல்லாம் இருந்திருக்கு, ஆனா அது கூடுதலா வெள்ளையன் நடத்தியதாகத்தான் இருக்கு. அதனாலதான் நான் அதை ஒமிட் பண்ணிட்டு எங்கடையாக்கள் தமிழர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை மட்டும் இதுல சொல்றேன். அதுக்கு பிறகு 1915ஆம் ஆண்டுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா தமிழர்கள் பெரிய அளவுல அந்த வெள்ளையனுக்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறார்கள், இயக்கம் கட்ட ஆரம்பிக்கிறார்கள். அந்த காலப்பகுதியில தமிழர்கள் பப்ளிகேஷனுக்குள்ள வாரின், நாங்கள் பேப்பர்கள் மேகசின்கள் இதெல்லாம் வெளியிடுற ஒரு பண்பாடு எங்களுக்குள்ள வருகிறது, அது ஒரு கல்ச்சரா மாறுது. அது நிறைய போராட்டங்கள் 1920ஸ்ல நடந்த போராட்டங்கள் இதுகளில் எல்லாம் பார்க்கும்போது நாங்க வைடரா அந்த பப்ளிகேஷன்ஸுக்குள்ள நிறைய தமிழர்கள் நுழைவதை நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு. இது நீங்க அந்த ஆர்வங்கள் இவர்கள் அவர்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் அந்த வரலாறு இருக்கு. இன்னொரு பாரம்பரியம் ஈழத்தமிழர்களிடம் இருந்தது. இந்த ஓலைச்சுவடிகள்ல அந்த அதுகள்ல எழுதி வைக்கிற வரலாறு கடத்துற ஒரு பாரம்பரியமும் தமிழர்களிடம் இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னாடா ஈழத்தமிழர்களிடம் சில கோயில்கள், பழமை வாய்ந்த கோயில்கள், பழைய குடும்பங்கள், இப்படி எல்லாரிடமும் இந்த ஓலைச்சுவடிகளை சேமித்து வைக்கிற, பாதுகாத்து வைக்கிற ஒரு பழக்கம் இருந்து வந்திருக்கிறது. அதுல நிறைய வரலாறுகள் பதியப்பட்டு வந்திருக்கு. இந்த வரைக்குமே நீங்க நிறைய வீடுகள்ல இருந்து அவர்கள் பாதுகாத்து வைத்திருப்பதை நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு. இவ்வாறான ஒரு பழக்கமும் அங்கு இருந்து வந்ததை நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. அப்ப 1933ஆம் ஆண்டு கே எம் செல்லப்பா என்று சொல்லி ஒருத்தர் இருந்தார் யாழ்ப்பாணத்தில். இவர் ஒரு கோர்ட் செக்ரட்டரியா வேலை செய்து கொண்டிருந்தவர் தான் கே எம் செல்லப்பா. அப்ப அவர் என்ன செய்யறாருண்டா, கந்தர் மடத்துல இளைஞர்கள் எல்லாரையுமே ஒன்று கூட்டுகிறார். ஒரு கொஞ்சம் இளைஞர்களை ஒன்று கூட்டி அந்த 1930ஆம் ஆண்டுல நிறைய வாலிபர் சங்கங்கள் ஈழம் முழுக்க ஒருங்கிணைந்து கொண்டு வந்தது. சாதி ஒழிப்பு பேசிக்கொண்டு, வர்க்க விடுதலை பேசிக்கொண்டு நிறைய வாலிபர் சங்கங்கள் விடுதலை உணர்வோடு, அதாவது வெள்ளையனிடம் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற உணர்வோடும் அவர்கள் ஒருங்கிணைந்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அப்படி நிறைய இளைஞர்கள் அந்த காலப்பகுதியில துடிப்போடும் இயங்கி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சில இளைஞர்களை ஒருங்கிணைத்து கந்தர் மடத்துல ஒரு கூட்டத்தை போட்டார், ஒரு சின்ன ஒரு கேதரிங்க போட்டார் கே எம் செல்லப்பா. போட்டு எங்கட இளைஞர்கள் எல்லாவற்றுக்குமாக போராட தயாராவது போல விடுதலைக்காக போராடுகிறீர்கள், நீங்கள் அந்த சாதி ஒழிப்புக்காக போராடுகிறீர்கள், வர்க்க விடுதலைக்காக போராடுகிறீர்கள், வெள்ளையனின் அந்த ஆட்சியின் கீழ் இருந்தான விடுதலைக்காக போராட நிறைய இளைஞர்கள் முன் வர்றீங்க, காந்திக்காக போராடுவதற்காக முன் வருகிறீர்கள், அதுபோல எங்களின் அருட்செல்வம் எங்கட வெல்த் ஆஃப் நாலேஜே உருவாக்குறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு நீங்க முன்வர வேண்டும் என்று கே எம் செல்லப்ப ஒரு அழைப்பு விடுகிறார். அழைப்பு விட்டுட்டு புத்தகங்களை திரட்ட ஆரம்பியுங்கள், நிறைய புத்தகங்களை கலெக்ட் பண்ண ஆரம்பியுங்க, நாங்கள் ஒரு நூலகத்தை கட்டமைக்க வேண்டும், எங்களுக்கு பொதுவான ஒரு நூலகம் வேண்டும். சோ நீங்கள் எல்லா இளைஞர்களும் சேர்ந்து, இங்கே கூடியிருக்கிற இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து உங்களால் இயன்றளவு புத்தகங்களை நூல்களை சேகரிக்க ஆரம்பியுங்கள் என்று கே எம் செல்லப்பா சொல்றார். அவர் சொன்ன பிறகு அந்த ஒரு வருட காலம் இந்த இளைஞர்கள் இந்த கந்தர் மடத்துல தொடங்கி அது பெரிய அளவுல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல எல்லாம் போய் இளைஞர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புத்தகங்களை சேகரித்து கே எம் செல்லப்பா அந்த வீட்டுல சேகரித்து வைக்க தொடங்குறீங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யறார், முதலாம் தேதி ஆகஸ்ட் மாசம் 1934ல் 34ஆம் ஆண்டுல கே எம் செல்லப்பா என்ன செய்யறாருண்டா, ஹாஸ்பிட்டல் ரோட்ல இருக்கிற யாழ்ப்பாண மின்சார நிலையத்துக்கு முன்பு இருந்த ஒரு சிறு கடைய வாடகைக்கு எடுக்கிறார். வாடகைக்கு எடுத்து அதுவரை காலமும் சேகரித்த நூல்கள், ஓலைச்சுவடிகள், மற்றது அந்த நியூஸ் பேப்பர், அந்த பீரியாடிக்கல்ஸ், இது எல்லாத்தையுமே சேர்த்து கிட்டத்தட்ட 844 புத்தகங்களோடையும் 184 ரூபாய் நன்கொடையோடையும் அவர் வந்து யாழ் நூலகத்தை ஆரம்பித்து வைக்கிறார். 1934 அதிகாரப்பூர்வமா ஒரு சின்ன ஒரு அறைக்குள்ள அது தொடங்குது. அது தொடங்கின பிறகு ஃபர்ஸ்ட் அவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டார், ஒரு சின்ன ரூம்ல தொடங்கிட்டார். அதுக்கு பிறகு கே எம் செல்லப்பா என்ன செய்கிறார், இது பற்றி ஒரு பொது நூலகம் எங்களுக்கு தேவை என்று சொல்லி பப்ளிக்கு சொல்லி அந்த காலத்துல இருந்த அந்த குமாரசுவாமி ஐயா, மற்ற ஐசாக் ஐயா, இப்படி போன்றவர்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு, பாதல்லாங் இவர்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு வந்து அவர் ஒரு கமிட்டி கிரியேட் பண்ணி யாழ் பொது நூலகத்தை உருவாக்குறதுக்கான முயற்சியில் இறங்குறார். அதற்கு பிறகு மேயர் சாம் சபாபதி என்று சொல்லக்கூடிய யாழ்ப்பாணத்தின மேயராக இருந்தவர் 1952 யாழ் பொது நூலகத்துக்கான அந்த நிலம் கொடுத்து அந்த கட்டிட வேலையை ஆரம்பிக்கிறதுக்குரிய அந்த அனுமதிகள், அந்த ஊக்கத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார் சாம் சபாபதி என்ற அந்த யாழ் மேயராக இருந்தவர். அந்த அந்த பணியை ஆரம்பித்து வைக்கிறார். சாரி, அந்த சின்னொரு அறையில 844 புத்தகங்களோட தொடங்கப்பட்ட அந்த யாழ் நூலகமானது 1959 வரைக்குமான அந்த காலப்பகுதி நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, முழு கட்டிடமான அந்த காலப்பகுதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 23 வருடங்கள் அந்த நூலகத்துக்கான அந்த பணி நடந்து கொண்டு இருந்தது. 23 வருடங்களா என்ன செய்து கொண்டிருந்தவ என்று பார்த்தீங்கன்னா, கமிட்டிஸ், மற்றது ஃபண்ட்ரைசிங் இவெண்ட்ஸ் என்று சொல்லி நிறைய நடவடிக்கைகள்ல, அந்த நூலகம் சார்ந்த நடவடிக்கைகள்ல எல்லாருமே அந்த கமிட்டியே ஈடுபட்டதை நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. அப்ப யாழ் பொது நூலகம் முழுமை பெற 23 வருடங்கள் எடுத்தது. அந்த 23 வருடங்கள்ல தமிழர்கள் வெள்ளையனுக்கு எதிராக அணிதிரண்ட காலம் தொடங்கி சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு எதிராக அணிதிரண்டு நின்ற காலம் வரையிலான அந்த 23 வருடங்களாக அந்த காலம் இருந்தது என்று கூட சொல்லலாம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா, அடிமைகளாக இருந்த ஒரு இனம் தமிழினமாக ஒன்று சேர்ந்து நிமிர்ந்து நிக்க ஆரம்பித்த காலம் அது. எங்களோட தேசத்தை முழுவதுமாக நிலையாமை தான் சூழ்ந்திருந்தது. எதுலையுமே ஒரு நிலையற்ற தன்மை இருக்கல அந்த காலப்பகுதியில. எவ்வளவோ கன்ஃபியூஷன்ஸ், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ சிக்கல்கள், ஒரு பக்கம் வெள்ளையண்ட ஆட்சி, இன்னொரு பக்கம் சிங்கள பேரினவாதத்தின் கோர முகம் மெல்ல மெல்ல வெளிப்பட ஆரம்பிக்குது. இவ்வாறான ஒரு நிலையற்ற தன்மையில நாங்கள் இருந்த போதிலும் நிலைத்து நின்ற ஒரு விஷயம் என்றால் அது தமிழ் மீதானங்கிற பற்றும் கல்விக்கு நாங்கள் வழங்கிய முக்கியத்துவமும் தான். அப்ப அதனாலதானோ என்னமோ மற்ற எல்லா இனங்களும் சலுகைகளுக்காகவும் சொகுசுகளுக்காகவும் ஆசைப்பட்டு அவைகளோட உரிமைகளை விட்டு கொடுத்த போதிலும் தமிழர்கள் மட்டும் எதுவாயினும் உயிரினும் மேலான உரிமையை விடமாட்டோம் என்று உறுதி கொண்டு நின்றார்கள். அப்ப எங்களுக்கு அந்த ஒரு தெளிவு இருந்தது. எல்லாமே குழம்பி போய் இருந்த போதிலும் எங்களோட அடிப்படைகள் மீது தமிழர்களுக்கு ஒரு தெளிவான பார்வை அந்த காலத்துல இருந்தது. கோவில்களையும் தேவாலயங்களையும் கட்ட ஊரா, உறவா, சாதியா, எல்லாம் ஒன்று கூடிய தமிழர்கள் யாழ் பொது நூலகத்தை கட்டுறதுக்கு முதல் முறையாக இனமா ஒன்று கூடின அந்த வரலாறு தான் ஈழத்தமிழர்களின் வரலாற்றில் மிக உன்னதமான பக்கங்கள் என்று சொல்லலாம். யாழ் பொது நூலகம்தான் ஈழத்தமிழினத்தின் முதல் பெரும் சிவில் சமூக முன்னெடுப்பு. அந்த பொது நூலகத்தை கட்டமைக்க எடுத்த முயற்சி தான் ஈழத்தமிழினத்தின் ஃபர்ஸ்ட் மேஜர் சிவில் சொசைட்டி இனிஷியேட்டிவ் என்று கூட நாங்கள் அடையாளப்படுத்தலாம். அங்கு வந்து நாங்கள் எங்களோட தேசம், அதன் பொருளாதாரம், அதன் நோக்கம் எல்லாமே ஒன்றாகி நின்று நின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. மீன் பிடித்த கையோடு வந்த பணம், அறுவடை செய்த கையோடு வந்த பணம், சம்பளம் பெற்ற கையோடு வந்த பணம், முடிதிருத்திய கையோடு வந்த பணம், கூத்து கட்டிய கையோடு வந்த பணம், பண்டங்கள் விற்ற கையோடு வந்த பணம் என்று எல்லா உழைப்பும் ஒரு சேர குவிந்த பணத்தோடு முதலோடு உருவானதுதான் யாழ் பொது நூலகம். அதை நாங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றா இன்றைக்கு யாழ் பொது நூலகத்தின் உருவாக்கத்தை வைத்தும் அரசியல் செய்யறதுக்கு சில ஒட்டுக்குழுக்கள் காத்திருக்கிறது. அப்ப நாங்கள் அதுல தெளிவாக இருக்க வேண்டும். யாழ் பொது நூலகத்தை தோற்றுவித்தவர் கே எம் செல்லப்பா. அதற்கான அரசு அதிகார வட்டத்துல இருந்து தீவிரமாக செயல்பட்டவர் சாம் சபாபதி ஐயா, மேயராக இருந்தபோது. அதற்கு பின்னர் நீங்க பாத்தீங்கன்னா ஃபாதர் லாங், ஐசாக் என்று சொல்லி நிறைய பேட்ட பங்களிப்பு அதுல இருந்திருக்கு, அந்த கமிட்டியின் பங்களிப்பு இருந்திருக்கு. அதை தவிர பொதுமக்கள் அவ்வளவு பணத்தை திரட்டி பொதுமக்கள் என்ற பங்களிப்பு கிட்டத்தட்ட இருந்தது. அப்புறம் யாழ் பொது நூலகம் உருவாகும் போது கிட்டத்தட்ட நன்கொடையாக மற்றும் அந்த காலத்துல 4 லட்சத்துக்கு கிட்ட ரூபாய் சேகரிக்கப்பட்டது மக்களிடம் இருந்து. சோ இட் இஸ் அ சிவில் சொசைட்டி இனிஷியேட்டிவ் என்பதை நாங்க அடிக்கடி அண்டர்லைன் பண்ணி காட்டுவோம். ஏன்னா இந்த வரலாறையும் மாற்றி எழுதுறதுக்கு ஒரு கூட்டம் வழிகட்டு இருக்கு. சோ அதுலயும் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அப்ப இன்றைக்கு யாழ்ப்பாணத்தின் ஈழத் தமிழினத்தின் பண்பாட்டு அடையாளங்கள்ல ஒன்றாக இருக்கும் யாழ் பொது நூலகத்தின் அந்த கட்டமைப்பு என்பது, அதை என்பது ஒரு சிவில் சொசைட்டி இனிஷியேட்டிவ். அது வெறும் ஈழத் தமிழர்கள பங்களிப்போடு மட்டுமே அது கட்டமைக்கப்படவில்லை. அங்க வந்து தாய் தமிழகத்தின் பங்களிப்பும் இருந்தது, குறிப்பாக கட்டிடக்கலையும். யாழ் பொது நூலகத்தின் அந்த கட்டிடக்கலை, அந்த ஆர்கிடெக்சர் கூட தமிழர்கள் அந்த ஒற்றுமையை பறைசாற்றி தான் நிக்குது. இந்த நூலகத்தின் கட்டிட வடிவமைப்பு தாய் தமிழகத்தைச் சேர்ந்த அன்றைய மெட்ராஸ் பிரசிடென்சியின் அரச கட்டிடக்கலை நிபுணராக இருந்த கே எஸ் நரசிம்மன் ஐயா தான் அது அந்த ஆர்கிடெக்சர், அந்த பேசிக் அந்த மேப்ஸ் இதுகளை எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணி இருந்தார். அது மட்டும் இல்லாம நூலகத்தின் அறிவியலின் தந்தை, அதாவது ஃபாதர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ் என்று அறியப்பட்ட திரு அவட்ட பேர் என்ன ரங்கநாதன் அவர்களும் ஆலோசனை, அவட்ட ஆலோசனையும் அட்வைஸும் பங்களிப்பும் கூட யாழ் பொது நூலகத்தின் அந்த கட்டமைப்புல இருந்ததையும் நாங்க பார்க்கக்கூடியதா இருந்தது. அப்ப ஒரு கலெக்டிவா நாங்கள் தமிழர்கள் நாங்கள் இரண்டு தாயக நிலத்தில இருந்தும் அது ஒரு பங்களிப்பு இருந்தது. ஸோ இட் வாஸ் அ வெரி என்ன சொல்றது ஒரு அதாவது தமிழர்கள் எல்லாருமே ஒற்றுமையா வந்து ஒரு விஷயத்தை செய்த அந்த அந்த ஒரு அழகியல் அதுல இருந்ததை நாங்க பார்க்கக்கூடியதா இருந்தது. இவ்வாறாக ஒரு 23-24 வருட கடின உழைப்பின் விளைவாக வந்த அந்த யாழ் பொது நூலகம் வந்து 3 செக்ஷன்ஸோட, லெண்டிங் செக்ஷன், ரெஃபரன்ஸ் செக்ஷன், சில்ட்ரன் செக்ஷன் என்று சொல்லி 3 பகுதிகளாக அந்த யாழ் பொது நூலகம் இருந்தது. அந்த சில்ட்ரன் செக்ஷன் வந்து இலங்கை தீவிலேயே மிகப்பெரிய சில்ட்ரன் செக்ஷனாக இருந்தது. அதுல இருந்து உங்களுக்கு விளங்க வேண்டும், சிறுவர்கள் அதாவது எங்களுடைய அடுத்த எதிர்காலம் பற்றிய ஒரு தெளிவான சிந்தனையோடு தமிழர்கள் அப்போதே இருந்திருக்கிறார்கள் என்பது அதுல தெளிவாக இருக்கிறது. கல்வி என்பது எல்லாருக்குமானது என்ற அந்த புரிதலோடு தான் அந்த யாழ் பொது நூலகம் அமைய பெற்றது என்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. அது கட்டிடமாக அது உயர்ந்து நின்ற போது இப்படியாக நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இனமே எழுப்பிய அந்த ஆலயம் அந்த இனம் இள கல்வியில் சிறந்தல உதவியாக நின்றது. நிறைய நல்ல ஆசிரியர்கள், நல்ல மாணவ மாணவிகள், நல்ல போராளிகள், நல்ல வீரர்கள், நல்ல மனிதர்கள் என்று பல மாண்புள்ள மானமிக்க தமிழர்களை உருவாக்கியது அந்த நூலகம். அது தமிழர்களின் உறுதியின் கருவறையாக இருந்தது. அது எங்களோட வரலாற்று தொன்மத்தின் காப்பகமா இருந்தது. அது எங்களோட இறைமையின் அடையாளமா நின்றது. அதை அப்படியே இருக்க விடுவானா சிங்களவன், அதை அப்படியே நிக்க விடுவானா சிங்களவன், விடமாட்டான். எங்கட கல்வி பாரம்பரியத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்ற உறுதியோடு இருந்த அவன் யாழ் பொது நூலகத்தையும் அழித்தொழிக்கும் நடவடிக்கையை திட்டமிட ஆரம்பித்தான். 1981 மே மாதம் 2 சிங்கள அமைச்சர்கள், காமினி திசாநாயக்க, சிரில் மத்யூ என்ற 2 சிங்கள அமைச்சர்களும் அவர்களின் காடையர் கூட்டமும், தேர்தல் பணி என்று சொல்லி டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் எலெக்ஷன் நடந்த காலகட்டம், தேர்தல் பணி என்று சொல்லி அந்த தேர்தல் சார்ந்த நடவடிக்கைகளுக்காக சிங்கள தேசத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த தென்னிலங்கையில் இருந்து தமிழர் தேசத்துக்கு, தமிழர்களின் பண்பாட்டு தலைநகராக விளங்கிய யாழ்ப்பாணத்துக்கு வழிகிட்டார்கள். அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்தடைந்தவுடன் பேர்களை நினைவில் வச்சிருங்க, காமினி திசாநாயக்க, சிரில் மத்யூ, 2 சிங்கள அமைச்சர்கள். அவர்கள் யாழ்ப்பாணம் வந்தடைந்த உடனே அங்கே இருந்த முக்கிய காவல்துறை அதிகாரிகளை எல்லாம் ஒரே இடத்துக்கு அழைத்து பேசுகிறார். ஏதோ ஒரு கலவரத்துக்கான தயார்படுத்தல் அங்கு நடக்குது. யாழ்ப்பாணமே ஒரு சில நாட்கள்ல எரிய வேண்டும் என்பதே அவர்களின் திட்டமாக இருந்தது. காவல்துறை அதிகாரிகளை கலவரக்காரர்களாக களமிறக்கிறதுதான் அவங்களோட முக்கிய நோக்கமாக இருந்தது. அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் மகாவெளி டெவலப்மெண்ட் மினிஸ்டராக அப்போது இருந்த காமினி திசாநாயக்க, மறுபடியும் சொல்றேன் அவனோட பேர் காமினி திசாநாயக்க, அதுக்கு பிறகு இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டராக இருந்த சிரில் மேத்யூ, அதுக்கு பிறகு அந்த செக்யூரிட்டி சர்வீசஸ்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருந்த கர்னல் சி ஏ தர்மபால, கேபினட் செக்ரட்டரியாக இருந்த ஜிவிபி சமரசிங்க, ஐஜிபி அனாஸ் நினைவிரத்ன, ஆர்மி சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் பிரிகேடியர் திஸ்ஸ வீரதுங்க, டிஐஜி எட்வர்ட் குணவர்தன, இவர்கள் எல்லோரும் ஒன்றாக யாழ்ப்பாணத்துல நின்றார்கள் அந்த காலப்பகுதியில். அப்ப இலங்கையின் சிங்கள தேசத்தின் முக்கியமான யூனிஃபார்ம்டு அத்தாரிட்டி ஒட்டுமொத்தமாக யாழ்ப்பாணத்தில் குவிக்கப்பட்டது. எதற்காக? பாதுகாப்புக்காக அல்ல, யாழ்ப்பாணத்தை கொளுத்துவதற்காக, யாழ்ப்பாணத்தை கலவர பூமியாக மாற்றுவதற்காக, யாழ்ப்பாணத்தில் இருந்த யாழ் பொது நூலகத்தை எரித்தொழிப்பதற்காக. இந்த ஒட்டுமொத்த கும்பலுமே அந்த காலத்துல யாழ்ப்பாணத்துல தான் இருந்தது. இதுல காமினி திசாநாயக்கவும் சிரில் மேத்யூவும் ஜே ஆர் ஜெயவர்தன முக்கியமான சிங்கள ஆட்சியாளனின் கொடுங்கோல் ஆட்சியாளனின் முக்கியமான இரண்டு அமைச்சர்களாக இருந்தாங்க. இவங்கள் இருவருமே ஐக்கிய தேசிய கட்சி, இன்று ரணில் இருக்கிறானல்லவா, அந்த ஐக்கிய தேசிய கட்சியின் இரண்டு முக்கியமான தொழிற்சங்கங்களின் தலைமைகளாக இருந்தார்கள். சிரில் மேத்யூ வந்து ஜாதிக சேவ சங்கமய என்று சொல்லக்கூடிய ஜேஎஸ்எஸ் என்ற தொழிற்சங்கத்தின் தலைவனாக இருந்தான். அது மட்டுமல்ல, காமினி திசாநாயக்க வந்து அந்த நேரத்துல லங்கா ஜாதிக எஸ்டேட் ஒர்க்கர்ஸ் யூனியன் என்று சொல்லப்படுகிற தொழிற்சங்கத்தின் தலைவனாக இருந்தான். இவன்கள் ரெண்டு பேருமே அந்த கலவரங்களை தூண்டுவதற்கு அந்த தொழிற்சங்கங்களின் உறுப்பினர்களும் கலவரக்காரர்களாக மாறிய வரலாறையும் நாங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும். யாழ் பொது நூலக எரிப்பில் சம்பந்தப்பட்டது காவல்துறை அதிகாரிகள், சிங்கள அமைச்சர்கள், இராணுவ அதிகாரிகள், அதோடு சேர்ந்து சிங்கள தொழிற்சங்க உறுப்பினர்களும் அதுல பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் மறக்கக்கூடாது. பாட்டாளி வர்க்க ஒற்றுமை பற்றி பேசுபவர்கள் யாழ் பொது நூலக எரிப்பில் சிங்கள உழைக்கும் வர்க்கம், சிங்கள பாட்டாளி வர்க்கம், சிங்கள தொழிற்சங்க உறுப்பினர்களும் பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் நினைவு கூற வேண்டும். அப்ப எங்கள்கிட்ட வந்து அவங்க பாடம் எடுக்க கூடாது. ஒற்றுமையாக இருக்கலாம், பாட்டாளி வர்க்கமே ஒன்று, அவன் ஒன்றானது வந்து எங்கட நூலகத்தை எரிக்கிறதுக்கு தான் என்றதையும் நாங்க சொல்லி காட்டணும், அடிக்கடி நினைவூட்டணும். இல்லையென்னா தலையில மிளகாய் அரைக்கிறதுக்கு காத்திருப்பாங்க. அப்ப இந்த தொழிற்சங்க உறுப்பினர்கள் அரச பேருந்துகளில் அழைத்து வரப்பட்டார்கள் யாழ்ப்பாணத்துக்கு கலவரம் செய்வதற்காகவே. அதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அப்ப இவர்கள் எல்லோரும் அழைத்து வரப்பட்டார்கள் யாழ்ப்பாணத்துக்கு தொழிற்சங்க உறுப்பினர்கள் கலவரம் செய்வதற்காக. 1983 நடந்த கலவரத்திலையும் சிரில் மேத்யூ உண்ட பங்களிப்பு இருந்தது. அதுலேயும் இந்த அவன் இயக்கின அந்த தொழிற்சங்கங்கள பங்களிப்பும் இருந்தது தமிழர்களை கொன்று குவிப்பதில். அதையெல்லாம் பற்றி பிறகொரு நாள் நாங்க ஆழமாக பேசலாம். மே 30, 31, 31 இரவு 10 மணி அளவுல அந்த கோர சம்பவம் நிகழ்ந்து இருக்கிறது. யாழ் பொது ஊலக எரிப்பு சம்பவம் நடக்குது. அது திட்டமிட்டபடி நடக்கிறது. நூலகத்துக்கு எதிராக இருந்த அந்த அந்த கூட்டம், நூலகத்தை கொளுத்தி அந்த கூட்டம் வந்து முதல்ல இன்று அல்ஃபிரட் துரையப்பா ஸ்டேடியத்துல தான் முதல்ல ஒன்று கூடுகிறார்கள் 10 மணி போல. அவர்களுக்கு எல்லாம் அந்த போலீஸ் கட்டோட, அப்கோர்ஸ் காவல்துறை அதிகாரிகள் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும், அந்த தோற்றத்தோட வெள்ள பனியன் காக்கி ட்ரௌசர்ஸோட, அவர்கள் கையில கோடாரி பெட்ரோல் கேன்ஸோட அவங்கள் யாழ் பொது நூலகத்தை நோக்கி போறாங்க. வெளியில ஒரு செக்யூரிட்டி ஆபிசர் இருக்கிறான், அவனை அடிச்சு விரட்டுறாங்க. விரட்டிட்டு கோடாரியால கதவை தகர்த்தெறிஞ்சு உடைச்செறிஞ்சு உள்ளுக்குள்ள போறாங்க. அவங்க அந்த இருட்டுக்குள்ள கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த கட்டிடத்தின் அந்த கட்டில கலையை பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு அரண்மனைக்குள்ள நுழையிற மாதிரி அவங்களுக்கு இருந்திருக்கு. அந்த சிங்கள காடையர்கள் அதுவரை மாளிகை அரண்மனை என்று சொல்லி பார்த்தது எல்லாமே வந்து, கண்ட கட்டிடங்கள் எல்லாமே வந்து அரச மாளிகைகளும், அரசு அதிகாரிகள் இருக்கக்கூடிய மாளிகைகளும், ஜனாதிபதிகள் இருக்கக்கூடிய மாளிகைகளும், வீடுகளும், விடுதிகளையும் தான் அவன் பார்த்திருப்பான். ஆனா யாழ்ப்பாணத்துல எந்த சாமானிய மனிதனும் வந்து அமர்ந்து அறிவு கொண்டு ஆளும் எளிய மனிதர்களின் பிரம்மாண்டமான இந்த பொதுசன மாளிகையை கண்டு அவன் வியந்திருப்பான், பொறாமையால எரிஞ்சிருப்பான். அந்த பொறாமையும் வெறுப்பையும் கொண்டுதான் எங்களோட யாழ்ப்பது நூலகத்தை தீயிட்டான். கூட்டமா உள்ளுக்குள்ள போன அந்த சிங்கள காடையர்கள், அந்த காவல்துறை காடையர்கள் மூன்று பகுதிகளாக பிரிகிறான். ஒரு பகுதி லெண்டிங் செக்ஷனுக்கு போகுது, இன்னொரு பகுதி ரெஃபரன்ஸ் செக்ஷன், இன்னொரு பகுதி சில்ட்ரன் செக்ஷன். லெண்டிங் செக்ஷனுக்கு போயிட்டு ஒவ்வொரு ஷெல்ஃபாக பெட்ரோலை ஊத்த வலிக்கிறாங்க, ஊத்தி கொளுத்த வலிக்கிறாங்க. ரெஃபரன்ஸ் செக்ஷனுக்கு போனா அங்கதான் அந்த மிக முக்கியமான அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் இருந்தது, அதுல எல்லாம் பெட்ரோலை ஊத்தி கொளுத்துறதுக்குரிய வேலை செய்யறாங்க. சில்ட்ரன் செக்ஷன்ல இருந்த கதிரைகள் இதுகள் எல்லாம் நாற்காலிகள் எல்லாத்தையும் ஒன்று குவித்து நடுவுல போட்டுட்டு அதை கொளுத்தி ஒட்டு மொத்தமா சைமல்டேனியஸா அட் த சேம் டைம் கொளுத்துறது அந்த விளையாட்டை கொளுத்தி தள்ளுறான், கொளுத்திட்டு வெளியில வாரான். அப்ப இது திட்டமிட்டு அவங்களுக்கு தெரியும் எங்கெங்க போகணும், எங்கெங்க கொளுத்தோணும். மிக முக்கியமாக அந்த ஓலைச்சுவடிகள் மற்றும் அந்த அரிய முக்கியமான வரலாற்று பொக்கிஷங்கள் இருந்த அந்த அறைகள் டார்கெட் செய்யப்பட்டு கொளுத்தப்பட்டது, அதுல போக்கஸ் செய்யப்பட்டு கொளுத்தப்பட்டது. ஸோ இது ப்ரீ பிளான்டா நடந்த ஒரு விஷயம் என்பதை உறுதி செய்யும் விதமாகத்தான் அது அமைகிறது என்பதையும் நாங்கள் இங்க கவனிக்க வேண்டிய தேவை இருக்கு. எண்ணற்ற தமிழர்களின் சிந்தனையில் தீமூட்டிய நூல்கள் சிங்களனின் இனவெறி தீ தீண்டி அழிந்து கொண்டிருந்தது. 97,000 மேற்பட்ட நூல்கள் ஓலைச்சுவடிகள் அன்று எரியூட்டப்பட்டது. ஓவர் 97,000 தெற்காசியாவின் மிகப்பெரும் நூலகங்களில் ஒன்றாக அறியப்பட்ட கோடிக்கணக்கான தமிழர்களின் பண்பாட்டு புதையல் ஒரு இரவில் தீயினால் சாம்பலானது. அந்த காடையர் கூட்டம் வந்து அந்த திட்டமிட்டபடி எரியூட்டி விட்டு, யாழ்ப்பது நூலகத்தை எரியூட்டி விட்டு தொடர்ந்து யாழ்ப்பாணத்தையே தீக்கிரையாக்கும் திட்டத்தோடு கிளம்பினார்கள். இது ஒரு பெரும் அழிவே, அதை கதைக்கவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு பெரும் அழிவே அவங்க அங்க எங்கட இனத்துக்கு ஒரு பெருத்த ஒரு அடியை தந்துட்டு அவங்க பாட்டுக்கு நகர்ந்தாங்க. தொடர்ந்து மேலும் கலவரங்களை செய்யறதுக்குரிய வேலையை செய்து நடந்தாங்க. அதற்கு பிறகு ஈழ நாடு என்ற ஒரு பத்திரிகை அலுவலகத்தையும் கொளுத்தினாங்க. அந்த பத்திரிகை அலுவலகத்தை கொளுத்தும் போது ஒரு காடையன் சொல்றானாம், நேற்று இங்கு நடந்த கலவரங்களை பற்றி நீங்கள் உங்கள் பத்திரிகையில் வெளியிட்டீங்க, இன்றைக்கு யாழ் பொது நூலகத்தை எரிச்சிருக்கிறோம், அதை எழுதுறதுக்கு உங்களுக்கு பத்திரிகையை இருக்காதுடான்னு சொல்லி சொல்லி அந்த சிங்களவன் ஈழநாடு பத்திரிகைய அந்த அலுவலகத்தை எரிச்சான் என்று அன்று இருந்த சாட்சியங்கள் சொல்லியிருக்கிறார். அப்ப தீயிக்கு இரையாகிறது, யாழ் பொது நூலகம் தீயில் எரிந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக ஒரு தொலைபேசி அழைப்பு போகிறது அன்றைய முனிசிபல் கமிஷனராக இருந்த சிவி சிவஞானம் ஐயாவுக்கு. அவருக்கு தொடர்பு கொண்டவர் இப்படி பொது நூலகம் எரிகிறது என்று சொல்லி அவர் சொன்ன உடனே சிவஞானம் ஐயா என்ன செய்யறாருன்னா, உடனே முனிசிபல் கார்டு ரூமுக்கு கால் பண்ற, கால் பண்ணி கேட்கிறார், என்ன இப்படி எரியுதாமே பாருங்கோண்ட. அங்கே இருந்த ஒரு 6 கார்ட்ஸ் இருந்தவ அவையில் உடனே பார்த்துட்டு உறுதிப்படுத்தின உடனே அங்கிருந்த 2 ஓட்டர் பவுசர்ஸ் இருந்திருக்கு, அதை எடுத்துட்டு போய் உடனடியாக தீயணைக்கிறதுக்குரிய முயற்சிகள் எடுங்கோ என்று சொல்லிட்டு உடனடியாக இவரும் அந்த இடத்தை நோக்கி போனார். ஆனால் அந்த காடையர்கள் யாழ் பொது நூலகத்தை கொளுத்தி விட்டு வெளியேறின உடனே காமினி திசாநாயக்க அந்த டோட்டல் யாழ் பொது நூலகத்தையும் சுத்தி காவல்துறைய நிறுத்தி வைக்கிறான். யாரும் தீயணைக்க போக கூடாது என்பதுதான் அந்த உத்தரவு. அது முற்று முழுதாக எரிந்து சாம்பலாக வேண்டும் என்ற ஒரே நோக்கம் தான் அவனுக்கு இருந்தது. இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு தூரத்துல இருந்த அவனும் சிறில் மத்தியும் வேடிக்கை பார்த்தாங்க. காமினி திசாநாயக்க முன்னுக்கு நின்று உத்தரவிட்டதற்கு சிங்கள அமைச்சர்கள்ல இருந்தே ஒருத்தன் சாட்சியம் பிறகு சொல்லி இருக்கிறான். அப்ப அந்த ஒரு கூத்து நடந்திருக்குது. அப்ப அவன் அதை உத்தரவிட்டுட்டு இருக்கிறான். சிவஞானம் ஐயா எல்லாருமே மக்கள் உடனே ஓடுறீன தீ அணைக்கிறதுக்கு எல்லாருமே நிப்பாட்டி வர்றான் காவல்துறை. எவனாவது உள்ளுக்குள்ள போக நினைச்சீங்களா சுட்டு தள்ளுவோம்ன்ற உத்தரவு இருந்திருக்கு. அவன் எச்சரிச்சு கொண்டிருந்தான், அது எரிஞ்சு சாம்பலாகும் வரைக்கும் ஒருத்தனும் அந்த பக்கத்துக்கு போக கூடாது என்று நேரடியாக காவல்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார். அப்ப எங்கட கண் முன்னாலேயே எங்கட நூலகம் எரிகிறத எங்கட மக்கள் பார்த்து எதுவும் செய்ய முடியாத கையறு நிலையில இருந்தார்கள். தமிழ்தாய் எரியூட்டப்பட்டதை பார்த்து அதை தடுக்க முடியாது திணறி கொண்டிருந்தார்கள் எங்கள மக்கள். இதெல்லாம் நடந்து கொண்டிருந்த போது தூரத்துல நின்று சிங்கள அமைச்சர்களான காமினியும் சிரில் மத்யூவும் தீக்கிரையாகி கொண்டிருந்த அந்த நூலகத்தை பார்த்து சிரித்து ரசித்து கொண்டிருந்தார்களாம். நூலகம் எரிந்து கொண்டிருந்த செய்தி தீ போல யாழ்ப்பாணம் எங்கும் பரவ ஆரம்பிக்குது. தெற்காசியாவின் மிக பெரும் நூலகமாக கருதப்பட்ட அந்த நூலகத்தின் பயனாளிகளில் ஒருவர், அந்த அருட்செல்வத்தால் பயன்பெற்ற அருட்தந்தை ஒருவர் வீட்டுக்கும் அந்த செய்தி போய் சேர்ந்தது. அன்றிரவு நிம்மதியாக உறங்க சென்ற அருட்தந்தை டேவிட் ஐயாவின் தூக்கம் இந்த துயர செய்தியால் முறிந்தது. 30க்கும் மேற்பட்ட மொழிகளை கற்றறிந்த லிங்குவிஸ்டிக் ஸ்டடீஸில் முனைவர் பட்டம் பெற்றவராக இருந்த அருட்தந்தை டேவிட் ஐயாவின் கல்வி மற்றும் ஆய்வுக்கான மிக பெரும் தளமாக யாழ் பொது நூலகம் இருந்தது. அது எரியும் செய்தியின் அங்கே அந்த தருணத்தில் அம்மினம் இழந்து கொண்டிருந்த அந்த செல்வத்தின் முழு மதிப்பை சரிவர உணர்ந்த அவரால் அந்த இழப்பை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. செய்தி கேட்ட தருணமே அவர் நெஞ்சழுத்தத்தில் விழுந்து செத்தார். செய்தி கேட்ட உடனே அவர் செத்தார். அவர் உடலை விட்டு உயிர் பிரிந்தது. தமிழ் தாயுடன் அவர் உயிரும் அன்று எரிந்தது. யாழ் பொது நூலகத்தை எரித்த அவங்கள் எரித்தோ பிறகு கலவரங்கள் தொடர்ந்து நிகழ்ந்தது. அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்களா, யாழ்ப்பாணம் ஒட்டுமொத்த யாழ்ப்பாணத்தையுமே எரிக்கும் ஒரு பணி அவங்கள் ஈடுபட்டாங்கள். சந்தைகள் எரிக்கப்பட்டது, மருந்து கடைகள் எரிக்கப்பட்டது, ஒரு இடம் விடாம தொடர்ந்து எல்லா இடத்தையுமே கலவர பூமி ஆக்கினவன். 4 பேரை சுட்டு தள்ளினாங்கள் சிங்களவங்கள். ஜெஃப்னாவே எரிஞ்சு கொண்டிருந்தது. தடுக்கிறதுக்கு யாருமே இல்லாத ஒரு நிலையில எங்கட மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருந்தார்கள் அந்த இரவு. இது எல்லாமே நடந்த பிறகு இது எல்லாத்தையுமே யாழ் பொது நூலகத்தை எரித்தார்கள், கலவரங்களை எல்லாம் நிகழ்த்தி முடித்தார்கள், எல்லாம் எரிந்து சாம்பலானது, எல்லாம் நாசமானது. ஆனால் அதோடு சிங்கள பேரினவாதம் நிறுத்தவில்லை. வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சும் வேலையையும் அவர்கள் செய்தார்கள். பாராளுமன்றம் என்ற சிங்கள பேரினவாதத்தின் கேலிக்கூத்து கூடாரத்தில் இந்த நாசகார வன்முறை வெறியாட்டத்தை குறித்து கேள்வி எழுப்பி கண்டன குரல்களை எழுப்பிய ஈழத்தமிழர்களின் அரசியல் பிரதிநிதிகளை எப்படி எப்படியெல்லாம் கொன்று குவிக்கலாம் என்று ரசித்து ருசித்து பாராளுமன்றத்தில் ஒரு விவாதத்தை நடத்தினார்கள் சிங்கள அரசியல்வாதிகள். அப்ப எல்லாத்தையுமே கொளுத்தி முடிச்சுட்டு எல்லாத்தையுமே நாசமாக்கிட்டு இத கண்டிக்கிறதுக்கு அடுத்த நாள் பாராளுமன்றத்துல போய் பேசிய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறீன் நான், எதிர்கட்சி தலைவர் உட்பட தமிழ் அரசியல்வாதிகள் அங்க போய் பாராளுமன்றத்துல இப்படி யாழ் பொது நூலகத்தை எரிச்சிட்டாங்களடான்னு சொல்ல சிங்கள அமைச்சர்கள் சிங்கள மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் சிரிச்சு கொண்டு அதோடு மட்டும் நிறுத்திவிடக்கூடாது, உங்களையும் அதே மாதிரி கொடுமைப்படுத்தி கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தி கொள்ளலாம் என்று விவாதம் நடத்தினாங்க. பதிவாகி இருக்கு. அதுல ஒரு சிங்கள அமைச்சர் சிங்கள மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சொல்றான், இந்த நாட்டில் தமிழர்கள் உங்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படுகிறது என்றால் ஏன் இங்க இருக்கிறீங்க? இது உங்கள் நாடல்ல, உங்கள் நாடு இந்தியா, அங்கே போங்கள். தமிழர்கள் உங்களுக்கு கோவில் நூலகம் பாடசாலை எல்லாம் வேண்டும் என்றால் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு போங்கடா. இது சிங்கள பௌத்தர்களின் நாடு. இங்கே நீங்கள் தனி நாடு என்றெல்லாம் பேசினால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும். தூங்கும் சிங்களவர்களை எழுப்பாதீர்கள். தூங்கும் சிங்கத்தை எழுப்பினால் என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். நினைவில் இருக்கட்டும் என்று சொல்லி MWJM லொக்கு பண்டார என்ற சிங்கள அரசியல்வாதி எச்சரித்தார். இது சிங்கள பௌத்தர்களின் நாடு. இங்கே இந்த சிறுபான்மையினரின் இஷ்டத்துக்கெல்லாம் நாட்டை ஆள முடியாது. இங்கே நடப்பது பெரும்பான்மை சிங்கள பௌத்தர்களின் ஆட்சியாகத்தான் இருக்க வேண்டும் என்று விமல கண்ணகர எனும் ஒரு சிங்கள அமைச்சர் எழுந்து அந்த அவையில் கொப்தரித்தாள். இங்கே எதிர்கட்சியாக அமர்ந்திருக்கும் தமிழ் அரசியல்வாதிகளை தூணில் கட்டி வைத்து சாட்டையால் அடிக்க வேண்டும். அதற்கு பிறகு யார் வேண்டும் என்றாலும் இவர்களை என்ன செய்யலாம் என்று விட்டுவிடும். இவர்களை தூக்கி கடலில் கூட வீசட்டும், ஏனென்றால் அதற்கு பிறகு இவங்கள் எல்லாம் உயிரோடு இருந்து என்ன பயன் என்று கேட்டான் சந்திரபால என்ற சிங்கள அரசியல்வாதி ஒருத்தன். அடுத்த நாள் இன்னொரு சிங்கள அரசியல்வாதி, நேற்றிலிருந்து நாங்கள் இந்த தமிழ் அரசியல்வாதிகளை எப்படி சித்திரவதை செய்து தண்டிக்கலாம் என்று பேசிக் கொண்டிருந்தோம், அது தொடர்பாக நானும் ஒரு யோசனை சொல்கிறேன், கேளுங்கள். சிங்கள அரசர்கள் இந்த மண்ணை ஆண்ட காலத்தில் ஒரு தண்டனை முறை இங்கே இருந்தது. அதில் இரண்டு தூண்களில் கால்களை விரித்து கட்டிவிட்டு கால்களை கொத்துவதுதான் அந்த தண்டனை. அதே தண்டனையை இவர்களுக்கும் கொடுக்கலாம், இந்த தமிழர் தமிழ் பிரதிநிதிகளுக்கும் கொடுக்கலாம். இல்லை என்றால் இவர்களை காளிமுகத்திடல் கடற்கரை ஓரமாக நிறுத்தி சுட்டு தள்ளலாம், இவ்வாறான தண்டனைகளும் இவர்களுக்கு வழங்கலாம் என்று சொல்லி சிரித்தான் சிங்கள அரசியல்வாதி புஞ்சி நிலமே என்ற அரசியல்வாதி. அதற்கு பிறகு தமிழ் அரசியல்வாதி தமிழ் எதிர்கட்சி தலைவருக்கு எதிராக நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. சிங்களவர்கள் எல்லாரும் அதை ஆதரித்து வாக்களித்தார்கள். பொது நூலகத்தை எரிச்சிட்டு இவ்வளவு கூத்தையும் செஞ்சுட்டு அவன் தமிழ் அரசியல் பிரதிநிதிகளையும் கவனப்படுத்துற வேலையை செய்தான். அன்று தொண்டைமான் ஐயா, மலையக தமிழர்களின் பிரதிநிதியாக இருந்த தொண்டைமான் ஐயா அப்டெயின் பண்ணினார். அதுக்கு எதிர்த்து கூட அவர் வாக்களிக்கல, அப்டெயின் பண்ணிட்டு அமைதியா இருந்தார். அதையும் நாங்கள் நினைவு கூற வேண்டும். இவ்வளவும் செஞ்சு கழிச்சான், இவ்வளவும் செஞ்சு தள்ளினான். செஞ்சு தள்ளின பிறகு ஒரு நீதியும் எங்கட மக்களுக்கு கிடைக்கல. அதற்கு பிறகு 1990களின் பகுதிகளில் பாத்தீங்கன்னா பிரேமதாசா வந்து, பிரேமதாசாவுக்கும் தமிழர்களை அந்த யாழ் பொது நூல எரிப்புக்கு காரணமான காமினி திசாநாயக்கவுக்கும் இடையில கட்சிக்குள்ளேயே ஒரு குளறுபடி நடக்குது. காமினி திசாநாயக்கு தொடர்ந்து இனவெறியை தூண்டும் விதமாக செயல்பட்டு சிங்களவர்களின் ஜனாதிபதியாக வேண்டும் என்ற கனவோடு பயணித்துக் கொண்டிருந்தார். அப்போது பிரேமதாசா அந்த ஆட்சியை கவுக்கிறதுக்குரிய அவருக்கு எதிரான ஒரு இம்பீச்மெண்ட்டை கொண்டு வர்றதுக்கு இந்த காமினி திசாநாயக்க கடுமையாக போராடி கொண்டிருந்தார். அந்த நேரத்துல பிரேமதாசா புத்தளத்துல சைரா காலேஜ்ல நடந்த ஒரு மீட்டிங்ல பிரேமதாசாவே சொன்னார், யாழ் பொது நூலகம் எரிக்கப்பட்டதல்லவா, யாழ் பொது நூலகத்தை எரித்தவர்கள் யார் என்று தேடுகிறீர்கள் என்றால் இன்று எங்களை கட்சிக்குள் இருந்து கொண்டே எதிர்க்கிறவர்களை பார்த்தாலே போதும், அந்த முகங்கள் தான் யாழ் நூலகத்தை எரித்தார்கள் என்று சொல்லி வெளிப்படையா ஒரு வாக்குமூலத்தை கொடுத்தார் பிரேமதாசா. பிரேமதாசா அதை சொன்ன உடனே அடுத்த நாளே 4 பக்கத்துக்கு மறுப்பு அறிக்கை ஒன்று விட்டார் காமினி திசாநாயகம். 4 பக்கத்துக்கு மறுப்பு அறிக்கை விட்ட பிறகும் இன்னொரு பொதுக்கூட்டத்துல எங்களிடம் ஆதாரம் இருக்கிறது, காமினி திசாநாயக்கர் தான் அதுக்கு காரணம் என்று மீண்டும் வலியுறுத்தி பேசினார் பிரேமதாசா. இவ்வாறாக நிறைய ஆதாரங்கள் அவங்களின் பங்களிப்பை அவங்களே ஆக்களே சொல்லி நிறைய பதிவாகி கொண்டிருந்தது. எங்களை மக்களுக்கு அவ்வளவு அநியாயங்களையும் செய்த அவன் ஒரு ஜனாதிபதியாக கூடிய அளவுக்கு செல்வாக்கு மிக்கவனாக அந்த காலத்துல இருந்தான். அதுக்கு பிறகு 1994 வந்தது, பல வருடங்கள் கடந்தோடியது, தாயகமே போர்க்களமானது. செல்களும் தோட்டாக்களும் தொலைத்த மதில்களுக்கு நடுவே எரியூட்டப்பட்ட நிலையில் யாழ் பொது நூலகம் காட்சியளித்தது. தமிழ்தாய் எரியூட்டப்பட்ட நிலையில் காட்சியளித்தார். குண்டு மலைக்கு நடுவே அவ்வப்போது அடித்த மலையாலும் அந்த எரிக்காயங்களை ஆற்ற முடியவில்லை. அந்த அழிவுக்கான நீதி கிடைக்காதா என்ற கோபம் ஒன்று இன்னும் அணையாமல் தமிழர்கள் மனதில் இருந்து கொண்டிருந்தது அந்த காலத்தில். அந்த ஆண்டு 1994 வந்து தென்னிலங்கையில் ஒரு குண்டு வெடிப்பு சத்தம் கேட்குது. அதுல சிங்கள நாட்டின் அடுத்த ஜனாதிபதியாக கூடிய ஆளுமையாக கருதப்பட்ட ஒருத்தன் உடல் எரிந்து கொண்டிருந்தது. அந்த குண்டு வெடிப்பில் சிக்கொண்டு எரிந்து கொண்டிருந்தது, எரிந்து கருகி கொண்டிருந்தது. யாழ் நூலகத்தை எரித்த அந்த பாதகன் காமினி திசாநாயக்காவின் உடல் யாழ் நூலகம் எரிந்தது போல எரிந்து கொண்டிருந்தது. யாழ் நூலகத்தை எரித்தவன் குண்டு வெடிப்பில் உடல் கருகி செத்தான் என்ற செய்தி என்ற ஏதோ ஒரு நீதி தமிழர்கள் காதுகளுக்கு எட்டியது. யாழ் பொது நூலக எரிப்பு வரலாற்றின் கடைசி வரியானது அந்த வெடிப்பு. அந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் விடுதலை புலிகள், தமிழீழ விடுதலை புலிகள், தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் வழி நடத்திய விடுதலை புலிகள் இயக்கம் என்று வரலாற்றில் பதிவானது. எல்லா கதைகளும் வரலாறும் நீதியோடுதான் முடிய வேண்டும். தமிழர்களுக்கான நீதி என்பது வழங்கப்படவில்லை, போராடி வென்றெடுக்கப்பட்டவைதான் இருக்கிறது. வரலாறு நெடுக அப்படித்தான் இருக்கிறது. அந்த நீதியை எங்களுக்கு வென்றெடுத்து தந்த தெய்வங்களாக எப்போதும் இருந்தது இருப்பது விடுதலை புலிகள் இயக்கம்தான். யாழ் பொது நூலக எரிப்புக்கான நீதி முழுவதுமாக கிடைக்காத போதிலும் காமினி திசாநாயக்க கருகி செத்தான் என்ற செய்தி ஒரு ஆறுதலை தருகிறது. அந்த ஆறுதலை கூட எங்களுக்கு தந்தவர்கள் விடுதலை புலிகள் இயக்கம் தான். அதையும் நாங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு.
அடுத்ததா இல்ல, நாங்கள் அப்படியே தொடர்ந்து இது இது பற்றிய எழுதிய விஷயம் நல்லா பவி அண்ணா, நீங்களும் இஃப் யூ ஆர் ஃப்ரீ எனி டைம் நீங்களும் இது செய்யலாம். ரவி அண்ணா சொல்லுங்க, இதுல இந்த குறிப்பிட்ட இந்த எரியூட்டப்பட்ட அந்த நிகழ்வு அது பற்றிய உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? நீங்கள் சில விஷயங்கள் இதை பற்றி பகிர விரும்பு, நீங்கள் சொல்ல.
கண்டிப்பா, நான் முதல்ல நான் என்னுடைய அந்த யாழ்ப்பாண நூலகத்தினுள்ள என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நான் 1970களில் கடைசி பகுதி 78-79 பகுதியில் நான் கண்டியில் படித்து கொண்டிருந்தாலும் பள்ளிக்கூட விடுமுறை காலங்களில் நான் கட்டாயம் யாழ்ப்பாணத்துக்கு போவோம். அரியாலையில் நாங்கள் இருந்தபடியாக அப்போ அங்கே ஒவ்வொரு வருஷம் நான் கண்டிப்பாக போகிறது. அப்படி யாழ்ப்பாணம் போகிறேன்டா, அது ஒரு எங்களுக்கு ஒரு 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 வித்தியாசமான அனுபவம். ஏன்னா என்னை பொறுத்தவரை அந்த காலத்தில் என்னுடைய நினைவின்படி யாழ்ப்பாணம்ன்றது ஒட்டுமொத்த அந்த நாங்கள் போன இலங்கைன்ற நகரப்புறங்கள்ல இருந்து கம்ப்ளீட்லி ஒரு ஒரு வித்தியாசமான கட்டமைப்பு, வாழ்க்கை முறை, அது அங்கே போறதே ஒரு ஒரு அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு வெளிநாட்டுக்கு போன மாதிரியான மன உணர்வு எப்பயும் நான் உணர்ந்திருக்கிறேன். அந்த வீடு கட்டமைப்புகளாக இருக்கட்டும், வேலி, மக்களுடைய வாழ்க்கை முறை, அந்த கம்ப்ளீட்டா அந்த எல்லா இடத்துலையும் தமிழ், தமிழ் ரேடியோ, அந்த மணிக்கூட்டு, அந்த இது ஒளிபரப்பு சேவை, அது இதுன்னு சொல்லி அது ஒரு அந்த அந்த அனுபவங்கள். அப்ப நான் அதுல யாழ்ப்பாணம் போனா கண்டிப்பா லைப்ரரிக்கு போற ஒரு வழக்கம் இருக்கு. அப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த நேரம் அந்த 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 மற்றது இந்த யாழ்ப்பாண நூலகம் அமைஞ்சிருந்த இடம் கூட ஒரு கற்பனையில ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பிரம்மாண்டம் என்று சொல்லலாம். அது அந்த லைப்ரரி அமைஞ்சிருந்த இடம், அந்த அவென்யூ மாதிரி ரெண்டு பக்கம் மரங்கள், அந்த முன்னால சுப்பிரமணிய பூங்கா, அதுண்ட அழகியல், பக்கத்துல அந்த மாநகர சபை கட்டடத்து பிரம்மாண்டம், அந்த இது அந்த அந்த மாதிரியான ஒரு வித்தியாசம், அந்த அந்த ஒரு அந்த ஒரு நேர்த்தியான அழகான ஒரு அமைதியான ஒரு சூழல், அது முன்னால சென்ட்ரல் காலேஜ், அந்த இது கோர்ட்ஸ், அந்த அந்த இதுகள் எல்லாம் இருந்த இது. அப்ப அதுல அந்த லைப்ரரி செக்ஷனுக்கு போனா பல அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த சில்ட்ரன்ஸ் அந்த சிறுவர் செக்ஷன் அந்த பகுதி வந்து மிகவும் விசாலமா இருக்கும். அதுல அந்த அது கிட்டத்தட்ட ஒரு ஒயிட் ஹவுஸ் அந்த ஃபீலிங் இருக்கும். அந்த பார்க்க அந்த என்ன உள்ளுக்கு எந்த ஒரு அதுல இருக்கிற அலங்காரங்கள் அது இது உண்டும் கண்ணை குத்தாதமா எல்லாமே ஒரு ஒரு கம்ப்ளீட் ஒயிட், அந்த பளிங்கு இது மாதிரியான ஒரு இது அமைப்பு. அது அதுக்குள்ள போனீங்கன்னா அந்த ஜன்னல்கள் எல்லாம் கூட இந்த பெட்னா பெரிய இது அந்த முழு பார்த்தீங்கன்னா அந்த வெளியில எல்லாமே அப்படியே தெரியக்கூடிய மாதிரியான அது அந்த குட்டி குட்டி ஜன்னல்கள் இல்லாம பெண்ணாம் பெரிய ஜன்னல்கள் மாதிரியான ஒரு அமைப்பு அந்த இது லைப்ரரி. நான் அங்கே போனா கூட அதுல வந்து அந்த டின்டின் புத்தகங்கள் அவ்வளவும் அதுல இருக்கும். நாங்கள் எங்களுக்கு அங்க கண்டியில இருக்கேக்க நான் மேபி ஒன்றோ ரெண்டு இடத்துல அங்க தேடி பிடிச்சி வாசிக்கக்கூடிய இது இருந்தது. ஆனால் யாழ்ப்பாண நூலகத்துல அந்த டின்டின் அந்த கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிய ஒரு 9 அல்லது 10 புத்தகங்கள் கிட்ட இருந்த ஞாபகம் இருக்கு. நல்லா அழகா நேர்த்தியா அடுக்கி வச்சிருப்பாங்க. அதே நேரம் அந்த இதுகள் அந்த ஸ்பாட்டக்கஸ் அந்த அந்த நேரங்கள் இருந்த அந்த காமிக் புக்ஸ் அந்த அவ்வளவும் அங்க ஆங்கிலத்துல இருந்த புத்தகங்கள் அவ்வளவும் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்ப அந்த அதுல போய் அந்த இருந்து ஒரு ஒரு மணித்தியான 2 மணித்தியான உட்கார்ந்து இருக்கிறது வந்து ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவம். அது அந்த ஒரு அதை எப்படி அதை விவரிக்கிறேன்னு எனக்கு தெரியல. அதுக்குள்ள போய் எப்பயுமே ஒரு 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 என்னன்னு சொல்ற ஒரு ஒரு கோயில் சன்னிதானத்துக்குள்ள போற மாதிரியான ஒரு ஒரு ஃபீலிங் எப்பயுமே இருக்கும். அவ்வளவு அமைதியா இருக்கும், அந்த ஒரு பின் ட்ராப் சைலன்ஸோட அந்த லைப்ரரி இயங்கி கொண்டிருக்கும். இந்த ஃபேன் சத்தங்களும் சரி, அந்த ஒரு கதிரையாக்கள் நகர்த்தி போட்டு எலும்புண்டாலும் கூட அதையும் சரியான ஒரு நேர்த்தியா அந்த ஒரு அப்படி அந்த மற்ற அந்த லைப்ரரி என்ட்ரன்ஸ்ல நீங்க போனீங்கன்னா அந்த அந்த சரஸ்வதி இந்த சிலை, பெரிய பெண்ணாம்பெரிய சரஸ்வதி சிலை, அந்த பாண்ட், அதுன்னு சொல்லி அது அது மிகவும் ரம்யமான அந்த ஒரு சூழ்நிலை. அது அந்த அப்படியாப்பட்ட ஒரு லைப்ரரி வந்து இந்த 81 காலப்பகுதியில் எரிக்கப்பட்டது வந்து உண்மையிலே இப்ப கூட அந்த டீட்டெயில்ஸ்களை வாசிக்கிற நேரம் கேட்கிற நேரம் அந்த மனசுல ஏதோ ஒரு பெரிய ஒரு வடு. அது எவ்வளவு காலம் போனாலும் கிட்டத்தட்ட 42 years has gone, பட் அந்த அதுண்ட அந்த ஆழமா அது அந்த இப்ப எங்களுக்கு நாங்கள் சின்ன பிள்ளையெல்லாம் ஒரு 10 முறை போயிருப்போம், அதுக்குள்ளே இவ்வளவு ஒரு பாண்டிங்கோ அல்லது இப்படி ஒரு இதை இழந்துட்டோமேன்ற ஒரு ஃபீலிங் இருக்கு. அப்ப அந்த லைப்ரரியோட கூட ஆழமா அதுக்கான உழைத்தவர்கள் அல்லது அங்க ரீசர்ச் அது இதுன்னு சொல்லி இருந்த பெரிய பெரிய அந்த அந்த யாழ்ப்பாண சமூகம் வந்து மேல அந்த கல்வியோட எவ்வளவு கூட நெருக்கமா இருந்த அந்த சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய இழப்பு. அது ஒரு எவ்வளவுதான் காலம் போனாலும் நாங்கள் இன்னைக்கு எப்படி எங்கட அந்த மொழிவாய்க்கால் அழிவுக்கு நாங்கள் அந்த ஜெனசைடல் அந்த இதுக்கு நீதி கேட்டு போராடுறோமோ அதே மாதிரி இந்த லைப்ரரி இது வந்து நாங்கள் ஒரு எங்களை இனத்தின் இன்னொரு அடையாளமாக தான் நான் அதை பார்க்கணும். அந்த எங்களோட பிரச்சனைகளுக்கு ஒரு ஒரு மெயினா ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் அந்த ஒரு இது மாதிரியான ஒரு அடையாள சின்னமா தான் அந்த வாசிய சாலை எரியூட்டை பார்க்கறேன். நீங்கள் அதுல குறிப்பிட்ட மாதிரி அந்த அதை அந்த அந்த வாசிய அந்த புத்தக சாலையை எரிக்கணுன்றதுக்கு எவ்வளவு தூரம் அவங்கள ஆழமா அந்த பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி சொன்ன மாதிரி குருநாகல்ல இருந்து அந்த தொழிற்சங்கவாதிகள் அது அந்த உறுப்பினர்கள் எல்லாம் இரவு ட்ரெயின்ல அனுப்பி அதை ஒரு ஆர்கனைஸ் பண்ணி 30-39 பஸ்ஸுகள் ஆக்களை ஏற்றி இறக்கி எந்த நாக்கள் எந்தெந்த இடத்துல இருக்கணும் அவளுக்கு யார் லீட் பண்ணணும் என்று சொல்லி அந்த அவ்வளோ கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டு நீங்க சொன்ன அந்த தொடர்ச்சி அது நாங்கள் இங்க இன்றைக்கு பேசுறது வந்து யாழ்ப்பாண நூலக அறிப்பு மட்டும்தான். ஆனா அதோட அன்றைக்கு முற்று முழுதா கிட்டத்தட்ட 3 நாட்களா 31 தேதி 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதின்னு சொல்லி கண்டினியூஸா யாழ்ப்பாணம் வந்து சுன்னாகம் வரைக்கும் அல்லது காங்கேசன் துறை வரைக்கும் கச்சேரி வரைக்கும் ஈவன் அச்சுவேலியில கூட மக்கள் அந்த ஆக்கள் வந்து சுடப்பட்டோ அல்லது கடைகள் எரிக்கப்பட்டோ சம்பவங்கள் தொடர்ச்சியா அந்த 4 நாள் நடந்தது. இது இவ்வளவு வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு செய்தி தணிக்கை ஒன்றுக்குள்ளால வந்து எந்த ஒரு செய்தியும் வெளியில போகக்கூடாது என்றதுல வந்து அந்த நேரம் இருந்த அந்த அந்த துறைக்கான அமைச்சர்கள் வந்து சரியான என்ன சொல்ற கவனமா அதுக்கான அறிவுறுத்தல்களை கொடுத்து அந்த கம்ப்ளீட் அந்த நியூஸ் பேன் ஒன்று பண்ணி அந்த இந்த விஷயம் வெளியில பெரிய அளவு தெரியாம முடக்கப்பட்ட செய்தியும் இருக்கு. இப்ப நீங்க சொன்ன அதே இந்த ஈழநாடு பத்திரிகை எரிச்சது போலவே அந்த பூபாலசிங்க புத்தகம் அந்த அது ஒரு அதுவும் ஒரு யாழ்ப்பாணத்துல ஒரு என்ன சொல்றது எனக்கு பிடிச்ச இடங்கள் அதுவும் உண்டு. ஏன்னா அங்கதான் எல்லா புத்தகங்களும் அடுக்கி வச்சிருப்பாங்க, என்ன வேணுமோ அங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது காமிக்ஸா இருக்கட்டும் அது நாங்கள் சின்ன பிள்ளைகள் அதுகளை தானே பார்ப்போம். இந்தியாவில என்னென்ன புத்தகங்கள் வெளியிருந்ததோ அவ்வளவும் அங்க வந்து அங்க கிடைக்கக்கூடிய மாதிரி இருந்தால் அந்த 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 பூபாலசிங்க புத்தகம் மேக்மில்லன் புத்தகம் எல்லாமே அந்த 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 சம்பவத்தோட சேர்ந்து எரிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் அதுகள் இன்னொரு நேரம் இந்த கலவரம் எப்படி ஒரு ஒரு எப்படி கட்டமைச்சு செய்யறாங்க என்னென்ன இதுகள்னு சொல்லி பாக்குற நேரம் அதெல்லாம் பார்க்கலாம். அப்ப அந்த லைப்ரரி நீங்கள் அந்த குறிப்பிட்ட அந்த முக்கியமான அமைச்சர்களோட சேர்ந்து அவர்களுடைய பிரதி அமைச்சர்களா இருக்கட்டும் அல்லது அந்த டெபியூட்டி மினிஸ்டர்ஸ் சொல்றாக்கள் புஞ்சி நிலமே எஸ்ஜி புஞ்சி நிலமே நீங்கள் சொன்ன பேர்களோட காமினி விஜய் விக்ரம பெரியரா மற்றது பர்ஸ்டன் பெரியரான்னு சொல்லி அவர் ஃபிஷரிஸ் மினிஸ்டரா இருந்தார். அவங்க எல்லாமே ஆன் சைட் அந்த நேரம் ஜஃப்னா கிங்ஸ் ஹவுஸ் என்று சொல்லி இருக்கிற அந்த விடுதி அது கிட்டத்தட்ட ஹோட்டல் அங்கே தங்கி இருந்து தான் இதான இதுக்கான அந்த இதுகள் ஃபுல்லா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்க சொன்ன மாதிரி அந்த ஈவன் அந்த லைப்ரரி எரியிற நேரம் அதை தடுக்கிறதுக்கு வந்த அந்த அந்த விஷயத்தையும் வந்து கம்ப்ளீட்டா அதை தடுக்க பண்ணி அந்த அவ்வளவு புத்தகம் எரிஞ்சு முடியும் வரையும் அதை கவனமா நேர்த்தியா நின்று அந்த அந்த கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பா செஞ்சு போன ஒரு கேவலம் கட்ட ஒரு ஒரு இதை பார்த்துருக்கிறோம் நாங்கள் இலங்கை அரசியல் இது இதுல வன்முறைகள்ல. இது இது இப்ப நாங்கள் தொடர்ச்சியா நாங்கள் பேசுற அந்த ஜெனசைடோட இது ஒரு கல்ச்சுரல் ஜெனசைட் இஸ் பார்ட் ஆஃப் ஆல் த ஜெனசைடல் ஆக்டிவிட்டிஸ் கமிட்டட் பை ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் என்றால எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இது இந்த இந்த விஷயம் நாங்கள் இன்னும் ஆழமா என்ன இவ்வளவு காலத்துக்கு பிறகும் இப்பயுமே அது ஒரு ஒரு நம்பவே இல்லாம இருக்கு. இவ்வளவு இவ்வளவு மினிஸ்டர்ஸ் டெபியூட்டி மினிஸ்டர்ஸ் போலீஸ் பெரியவன் அல்லது ஆர்மியில இருக்க பிரிகேடியர்ஸ்ல இருந்து எல்லாருமே ஒட்டு மொத்தமா ஒரு ஒரு பங்காற்றி இப்படி ஒரு செய்ததை நாங்கள் இங்கே பார்க்க முடியுமா இருக்கு. அதே நேரம் ஜூன் மாதத்துல இலங்கையில பிஎம்ஐசிஹெச்ல வந்து ஒரு பொதுநல நாடுகள் ஒரு கூட்டு தொடர் ஒன்று அந்த நேரம் சில நாடுகள் வந்து பிரிட்டன் போன்ற நாடுகள்ல இருந்து இந்த யாழ்ப்பாண நூலக எரிப்பு சம்பந்தமா ஒரு அந்த அங்க நடந்த வன்முறைகள் மக்கள் கொல்லப்பட்டது சம்பந்தமா ஒரு கண்டன இதுவும் இருக்கு அவங்களுக்கு வந்திருக்கு ஜேஆருக்கு அந்த டைம்ல. அப்ப அது சார்ந்தும் அவர் வந்து வெளிநாட்டு பிரதிநிதிகளுக்கு முன்னால பேசுற நேரம் அவர் சொன்ன ஒரு கருத்து இருந்தது. ஜேஆர் எப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த எல்லாம் வந்து தமிழர்களுக்கு எதிரான கருத்துக்களை அந்த ஓப்பனாவே இல்லாடம் சொல்லக்கூடிய ஒரு இதோட இருந்திருக்காரு. அவர் வந்து அவ்வளவு வன்மமான ஒரு இதுல வந்து கதைக்கு நேரம் அவர் வந்து பிரிட்டனுக்கு எல்லாம் ஒரு அட்வைஸ் பண்றாரு, உங்களோட நாடுகள் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி பிரிட்டன்ல அந்த காலங்கள்ல 80களில் இருந்த ஒரு சில பிரச்சனைகளையும் சுட்டி காட்டி இங்கே இலங்கையில வந்து 24 மாவட்டங்கள் இருக்கு, அதுல யாழ்ப்பாணம்ன்றது ஒரு மாவட்டம் தான். அந்த ஒரு மாவட்டத்துல நாங்கள் அங்க நடக்கிற செயல்களை கட்டுப்படுத்துறதுக்காண்டி நாங்கள் சில வழிமுறைகளை கொண்டு வந்திருக்கிறோம், நீங்கள் உங்களோட நாடுகள்ல நடக்கிற விஷயங்களை பாருங்க, எங்களுக்கு நாங்கள் எப்படி எங்களோட நாட்டை கொண்டு நடத்தணும்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லி வெளிப்படையா அவ்வளோ வெளிநாட்டு பிரதிநிதிகள் வந்திருந்த இடத்துல கூட அவர் அப்படி ஒரு அறிக்கை விட்டு அந்த ஒரு கொஞ்சம் செய்த அவ்வளவு பெரிய மகாபாதக செயலுக்கு எந்த விதமான ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு ஒரு ரிக்ரெட் அந்த அந்த ஃபீலிங்கே இல்லாம அவர் அப்படியான கருத்துக்களை தெரிவிச்ச ஒரு ஒரு அரசியல்வாதி தான் ஜியாஜி அவர்கள். அதே மாதிரி மற்ற இதுல சம்மந்தப்பட்ட பெரும்பாலான ஆட்கள் இப்ப உயிரோடு இல்லை, அது அவங்களுக்கான இதுகள் கடவுளால அந்த 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 நீங்க சொன்ன மாதிரி அவங்கள அந்த அது என்னத்தை செய்தாங்க வினை விதத்தம் இதையா இருப்பான மாதிரி அவங்க சரியான தண்டனையோட அவங்களோட காலமும் முடிஞ்சிட்டு இதை நாங்கள் கண்டிப்பா தொடர்ச்சியா இதை பேசணும் போல. இந்த சந்திப்பதற்கு நன்றி
ஓமன். அதுல நீங்க குறிப்பா ஜேஆர் ஜெயவர்தனை பற்றி காய்ச்சிங்க. ஃபாலோயிங் தட் இப்ப 1981 இந்த யாழ் பொது நூல எரிப்பு நடந்தது, அதுல இப்ப ரவி அண்ணா சொன்னது போல ஜூன்ல ஒரு ஒரு டோட்டல் டிஸ்ரிகார்டோட இன்சென்சிட்டிவா ஜேஆர் ஜெயவர்தன் அதை பற்றி மீடியால ஹேண்டில் பண்ணியிருந்தாருன்னு சொல்லியிருந்தார். 1983 ராயட்ஸுக்கு பிறகும் ஜேஆர் ஜெயவர்தன் ஒரு கமெண்ட் விட்டுருந்தார், டெய்லி டெலிகிராஃப்ல பப்ளிஷ் ஆயிருந்தது. அதுல ஜேஆர் ஜெயவர்தன் சொல்றார், ஐ எம் நாட் வரிட் அபவுட் தி ஒப்பீனியன் ஆஃப் த ஜஃப்னா பீப்புள், நவ் வி கேனாட் திங்க் ஆஃப் தெம் நாட் அபவுட் தேர் லைவ்ஸ் ஓ தேர் ஒப்பீனியன். த மோ யூ புட் ப்ரெஷர் இன் த நோத், அதாவது தமிழர் தாயக நிலங்கள்ல The more you put pressure in the north, the happier the Sinhala people will be here. Really, if I starve the Tamils out, the Sinhala people will be happy. என்று சொல்லி தமிழர்களை பட்டினி போட்டு கொன்றால் சிங்களவர்கள் சந்தோஷமா தான் இருப்பாங்க, எங்களுக்கு இந்த தமிழர்கள் யாழ்ப்பாணத்துல இருக்கிறவர்கள அந்த ஒப்பீனியனை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படுறது இல்லை, அங்க எவ்வளவுக்கு பிரெஷர் அழுத்தம் கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு சிங்களவர்கள் சந்தோஷமா இருப்பாருன்னு வெளிப்படையா டெய்லி டெலிகிராஃபுக்கு பேட்டி கொடுத்தவர் தான் இந்த ஜேஆர் ஜெயவர்தனம். அது மட்டுமில்ல, இப்ப ரவி அண்ணா சொன்னது போல ஒரு மீடியா பிளாக் அவுட்டும் அந்த டைம் இருந்தது. குறிப்பா இனிஷியலா டெலிபோன் ஊடாக இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுறது தெரிஞ்ச உடனே டெலிபோன் லைன்ஸ் கட், யாழ்ப்பாணத்துல உடனடியா டெலிபோன் லைன்ஸ் வெட்டி இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ அந்த இமேஜஸ் இப்ப நீங்க பாக்குற அந்த எரியூட்டப்பட்ட அந்த படங்கள் எல்லாமே வந்து தாய் தமிழ்நாட்டுக்கு கடத்தப்பட்டு தாய் தமிழ்நாட்டில் ஒரு மாநாட்டில்தான் வெளியிடப்பட்டது. ஸோ அந்த படங்களை பப்ளிஷ் பண்றதுக்கு உரிய இது கூட அங்க இல்லை, டோட்டலா பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க. ஈழநாடு பத்திரிக்கை திட்டமிட்டு இப்ப ரவி என்ன சொன்னது போல எரியூட்டப்பட்டது. அதுக்கு பிறகு இது தமிழ் அந்த பிரதான தமிழரசுக்கு தமிழ் அரசியல் கட்சியின் அந்த அலுவலகம் கொளுத்தப்பட்டது, யோகேஸ்வரன் அந்த எம்பியின் வீடும் கொளுத்தப்பட்டது. பட் அது சுன்னாகம் சந்தை என்ன அதுவும் டோட்டலா தரமட்டமாக்கப்பட்டது. மருந்து கடையில கூட விட்டு விடையில அதையும் கொளுத்தி விட்டாங்க. ஒரு சாராய கடையை சூறையாடிட்டு போனாங்க. இப்படி டோட்டலா கோயில்கள், ஒரு கோயிலும் தாக்கப்பட்டது, சில கோயில்களையும் தாக்கினாங்க, 4 பேரை வீட்டை விட்டு வெளியில இழுத்து சுட்டு தள்ளினாங்க. இப்படியாக அது ஒரு பெரிய ஒரு கலவரமாகத்தான் இருந்தது யாழ்ப்பாணத்தை.
அந்த யாழ்ப்பாண இது பகுதியில இருந்த அந்த முக்கியமான பெரியவர்களோட சிலைகள், ஔவையாரார், ஔவையார் பாரதியார், அவ்வளவு சிலைகளும் வந்து அடிச்சு நொறுக்கப்பட்டிருந்த காலம் அது. அது கிட்டத்தட்ட அந்த 77 ஆம் ஆண்டு கலவரத்துல எதெல்லாம் இழந்து எங்களோட மக்கள் அந்த கட்டி எழுப்பினார்களோ, 77 ஆம் ஆண்டு கலவரத்துல யாழ்ப்பாணத்துல நடந்த அந்த கிட்டத்தட்ட பூவாள் சிங் புத்தகசாலையில இருக்கிற அந்த அவ்வளவு 38 39 கடத்தொகுதிகள் வந்து ஏற்கனவே எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருந்ததை திருப்பி மீண்டும் கட்டி எழுப்புன ஒரு கொஞ்ச காலமே 77 ஆண்டு, அதுக்கு பிறகு அங்கால ஒரு 4 இயர்ஸுக்கோ 5 இயர்ஸுக்குள்ள இவ்வளவு பெரிய திருப்பி ஒரு இழப்பை இந்த எங்களோட சமூகம் சந்திக்குது. அதுல அந்த லட்சக்கணக்கான அந்த அந்த காலங்கள்ல 1 லட்சம்னா இவ்வளவு ஒரு பெரிய தொகையா இருக்கும்னு கண்டிப்பா. அப்ப நியாயமான சொத்துகள் அந்த அதுல இருந்த அந்த அவர்களுடைய அந்த பொருட்கள் இதெல்லாம் வந்து சேதமாக்கப்பட்டு, மற்றது அந்த அந்த கலவரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மணிக்கூடு கடைகள் அது இதுல இருந்து ஒரு ஒன்று விடாம எல்லாத்தையும் மல்லி எடுத்துக்கொண்டு போன சம்பவங்கள் இருக்கு. நாங்கள் அந்த ஏற்கனவே நாங்கள் அந்த கண்டியில வாழ்ந்த பகுதி காலங்கள்ல கலவரம்டா எப்படி இருக்கும்னு நாங்கள் கண்ணால பார்த்தாக்கள். அந்த வகையில இப்படி ஒரு விஷயம் யாழ்ப்பாணத்துல ஒரு பெரும்பான்மையா தமிழர்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலத்துல ஒரு பெரிய அளவுல ஒரு ஒரு இதை கட்டவழ்த்து இருக்குன்றதே ஒரு ஆச்சரியமான விஷயம். அது எப்படி ஒரு ஒரு கொஞ்சம் பேர் வந்து இவ்வளோ ஒரு அது அந்த ஒரு அரசாங்கத்தின் ஒரு பேக்கப் இல்லாம அல்லது அவர்களுடைய பூர்ண சம்பந்தத்தோட இப்படி செய்யறன்றது வந்து நினைச்சும் பார்க்கல அது ஒரு விஷயம். அது ஒரு அந்த லாஸ் அந்த வகையில
எக்ஸாக்ட்லி அது ஸோ தட் இஸ் அனதர் திங் தட் நீட்ஸ் டு பி டேக்கன் இன் டு அக்கவுண்ட். யாழ்ப்பாணத்தை டார்கெட் பண்ணி நாங்கள் இதே தெர் இஸ் அ லாட் பிஹைண்ட் திஸ் லெட் அஸ் look at it one by one. இப்ப முதல்ல அடுத்து நல்லாண்ணா இருக்கிறீங்களா? நல்லாண்ணா இனி தாட்ஸ், நீங்கள் அந்த டைம் என்ன மாதிரி இருந்தது உங்களுக்கு? ஏதாவது யாழ்ப்பது நூலகத்தை பற்றிய பாரு இந்த எரிப்பு இதை பற்றி ஏதாவது.
வணக்கம். இல்ல நானும் வந்து சின்ன பிள்ளைதான், 83 ஆம் ஆண்டு இருக்காரு, ஒரு வயசு. நான் என்ன சொல்ல வரேன், நீங்களும் சொல்லிட்டீங்க சொல்ல வரேன்னு சொன்னா, இலங்கை சுதந்திரம் அடைஞ்ச நாள்ல இருந்து சிங்கள என்ன சிங்கள அரசு அல்லது சிங்கள பௌத்த பேரினவாத சிந்தனை கொண்டவர்கள் என்னன்னு சொன்னா, இந்த நாடு சிங்கள பௌத்த நாடா இருக்கணும்ன்றதுக்காக அதுக்கு தடையா இருக்கின்ற தமிழர்கள் அல்ல தமிழ் பேசும் மக்களை தமிழ் மொழி பேசும் மக்களை இல்லாதவர்களை அழிக்கிற திட்டத்தைத்தான் அவை செய்து கொண்டிருக்கிறான். தங்களோட கைக்கு ஆட்சி வந்ததுல இருந்து செய்து கொண்டே இருக்கிறோம். தனி சிங்கள சட்டமாக்கள் இருந்து அது பிறகு எதிர்த்து போராட்டம் எங்களோட அரசியல் தலைவர்கள் மக்கள் சொல்லி ஒரு படுகொலை முதன் முதல்ல 1956 ஆம் ஆண்டு வருது. அதுக்கு பிறகு பல படுகொலை 58 61 71 சொல்லி வரைக்கும் நான் இந்த முக்கியமா குறிப்பிட வேணும்னு சொன்னா, எங்களோட அறிவியல் மீது எங்களோட அறிவியல் மீதும் அந்த அறிவியலுக்கு ஆதாரமா இருக்கும் தடயங்கள் எல்லாத்தையும் இல்லாம அழிக்கிறேன். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 2வது தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நினைக்கிறேன் அங்க யாழ்ப்பாணத்தில் நடக்க போகும்போது இடம்பெறப்ப வைக்க அதுக்கு அனுமதி கொடுக்கல. அதே மாதிரி அது இடம்பெறும் போது அங்க ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி 11 பேரை அந்த கலவரத்துல கொல்லப்படுகிறோம். அது தாண்டி போனா பிறகு எங்களோட இலங்கை பல்கலைக்கழகம் எல்லாம் முழுக்க முழுக்க அதிகப்படியான தமிழ் மாணவர்களும் தமிழ் பேசும் மாணவர்களும் தான் கேம்பஸுக்கு போகிறோம் சொல்லி அது போற அதுல அவர்கள அறிவியல ஒரு பொறாம கொண்டு ஆத்திரம் கொண்டு அவர் தரப்படத்துல கொண்டாடியும். அதுக்கு பிறகு நடந்ததுதான் இந்த நூலக எரிப்பு. இந்த நூலகத்துல பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி தெற்காசியாலேயே 2வது பெரிய நூலகமாக யாழ்ப்பாண நூலகம் விளங்கி இருக்குது. அங்க 97,000 ஆவண கோப்புகள் அதாவது ஊழச்சுவடிகள் பதியப்படாத அதில் பொருள் உருவப்படாத ஊழச்சுவடிகள் அந்த 1800 ஆம் ஆண்டு கால பதில வெளிவந்த பத்திரிகை ஈடுகள் அந்த அதோடைய ஆவணங்கள் நிறைய இதுகளும் ஆவண காப்புகள் 97,000 ஆவண காப்புகள் எங்கட தமிழர் வரலாற்றை சொல்லுற தமிழர் வரலாற்றை சொல்லுகிற ஒரு அறிவியல் பெட்டகமாக ஒரு அறிவியல் காப்பமாக இருந்ததுல சிங்கள பௌத்த பேரவ அரசு திட்டமிட்டு இராணுவத்தோடையும் காவல்துறை உதவியோடையும் சிங்கள காடைகள் அடைக்க செய்தன்றதுனா அவங்க திட்டமிட்டு ஒரு இனத்தை அழிக்கணும்னு சொன்னா அந்த இனத்திட பண்பாட்டு இதை எல்லாரும் சொன்ன மாதிரி இது தமிழர் பண்பாட்டு மீது செய்யப்பட்ட ஒரு படுகொலை ஒரு இனப்படுகொலை இது என்ன ஒரு வடி வந்தான் எங்களை மக்களை கொண்டதும் இல்லை அவங்கள மக்களை கொண்டதும் இல்லாம அந்த தமிழ் மக்கள வாழ்வாதாரங்கள் அறிவியல்கள் அறிவிய கோப்புகளையும் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு கொண்டுதான் அழிச்சு கொண்டு வரான். அது இப்பவும் நடந்து கொண்டிருக்கு. இப்பவும் நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா என்னது பௌத்த சிலைகளை தண்டுவதும் சிங்களமயமாக்குவதும்ன்றதை தொடர்ந்து சொல்லிட்டு அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்க கூடாது என்றதுல அவன் தெளிவா இருக்கிறான். அந்த நாட்டை சிங்கள நாட்டாகவும் சிங்கள பௌத்த நாடாகவும் மாற்றுறதுல அவன் குறிக்கோளா இருந்த செய்யப்பட்ட செய்து கொண்டிருக்கிறான். செய்யப்பட்ட அப்படியே செய்யப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஒரு என்னது வரலாற்று பழிதான் வரலாறு சிங்கள இனத்துக்கு ஏற்பட்ட ஒரு வரலாற்று பழி அந்த சிங்கள இனம் வந்து இந்த செயலை நினைச்சு எண்ணி இந்த வெட்டி தலைவணி ஒண்ணு சொன்னா இன்னொரு இனம், நாங்க இதுவரைக்கும் இலங்கையில் வாழ்ற தமிழ் மக்கள் யார், இலங்கையோ உலகம் பார்க்கிற தமிழ் மக்கள் எந்த இனத்தோட வரலாற்று சுவட்டையோ எந்த இனத்தோட வரலாற்று பெருமைகளோ அழிக்க முற்பட்டதில்லை. ஆனா ஒரு இனம், ஒரு உலகின் மூத்த இனம், உலகில் மூத்த மொழி பேசுற இனம், இந்த இலங்கையோட பூர்வ குடியாளர் வாழ்ற இனத்தோட வரலாற்றை மீண்டும் பெற முடியாத பல ஆவணங்கள் வரலாற்று சுவடுகளை இல்லாத அளிக்கிறதுல இந்த சிங்கள இனம் செயற்பட்டிருக்குது. அதுக்கு அரசியல் தலைவர்கள் துணை போட்டுக்கிட்டாலும் இன்னமும் அந்த கேளுக்கு ஒரு அண்ணா பதிவு போட்டுருந்தார், இன்னமும் அவருக்கு இந்த நூலை தெரிவிக்க காமெடி தினசேக்க அவர் செய்யலைன்றது அவருக்கு ஒரு வெள்ளி அடிக்கிற சூழ்நிலை தான் ஏற்படுத்திருக்கீங்களா, அந்த செயலுக்கான ஒரு மன்னிப்பையோ அந்த இப்படி ஒரு என்ன வரலாற்று பிழையை செஞ்சிட்டோம்னு சொல்லி வட்டி தலைவனுக்கு செய்யலை தண்டிடம். ஆனா காலகாலமாக இது பேசப்பட்டு கொண்டே இருக்கும், ஒரு இன்னொரு இனத்தின் மீது பொறாமை கொண்டு, தமிழ் இனத்தின் மீது பொறாமை கொண்டு, தமிழ் இனத்தின் அறிவியல் மீது பொறாமை கொண்டு, அந்த அறிவியலின் ஆதாரமா இருக்கும் இந்த என்னது ஆவண காப்பகங்கள், நூலகம் ஆவண காப்பகங்கள் மீது செய்யப்பட்ட ஒரு இனப்படுகொலை, இனச்சுத்திகரிப்பு, இனச்சுத்திகரிப்பு ஒவ்வொரு வேலையா மக்களை கொள்றான், மக்களை அடையாளங்களை கொள்றான், அவற்றை வழிபாட கொள்றான், வழிபாட்டு அவனோட அறிவியலின் ஆதாரமா இருக்கிற காப்பகங்களை கொண்டு வந்திருக்கான், இன்னும் செய்து கொண்டிருக்கிறான். இது வந்து என்ன இனப்படு ஒரு இனத்தை திட்டமிட்டு அழிக்கிறதுக்கான நீண்ட நாள் செயல்பாடு தொடர்ந்து கொண்டிருக்கின்றதான் சுட்டிக்காட்டு.
நாங்கள் வந்து மற்றவர்களை அழித்து ஒழித்ததில்லை, இன்ஃபேக்ட் யாழ் பொது நூலகத்துல சிங்களவர்கள ஆவணங்கள் கூட பாதுகாத்து வைக்கப்பட்டிருந்ததையும் நாங்க கவனிக்க வேண்டும். ரவி அண்ணா, இஃப் யூ கேன் ஷெட் சம் லைட் டு இட்.
ஓம் பல நல்ல விஷயம், நல்ல காரணம் சொன்னால்தான் எனக்கு நான் மிஸ் பண்ண ஒரு விஷயம் நான் ஞாபகம் வந்தது. அந்த இந்த பல ஏற்கனவே சொல்ல நேரம் இந்த யாழ்ப்பாண லைப்ரரி ஏன் அவ்வளோ பிரசித்தமாக இருந்ததுன்றதுக்கு சில இதுகள் இருக்கு. என்னன்னு சொன்னால் அந்த இவர் சொன்ன மாதிரி இந்த ஏஷியாலேயே ஒரு பிரபலமான ஒரு லைப்ரரியா அது உருவான காலகட்டத்தில் அந்த அந்த யாழ்ப்பாணத்துக்கு இருந்த அந்த ஒரு அந்த என்ன சொல்றது அந்த அந்த படித்தவர்கள் வெளிநாடுகளில் போய் அந்த மலேசியா, சிங்கப்பூர், நைஜீரியா போன்ற நாடுகளில் அவர்களுக்கு இருந்த அந்த ஒரு மதிப்பு அதுகள் அடிப்படையிலையும் கூட நியாயமான வெளிநாடுகள்ல இருந்து அந்தந்த நாட்டுகளுக்குரிய அந்த பிரதானமான புத்தகங்கள், அந்த நாட்டுக்குரிய அந்த பண்பாடுகள், அதுகள் கடந்த இதுல இருந்த ஆவணங்கள்லாம் நிறைய யாழ்ப்பாண லைப்ரரிக்கு அது அந்த நாட்டு அரசாங்கங்கள்ல இருந்தும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த கலெக்ஷன்ஸ் என்று வார நேரம் அந்த ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய மற்ற நாட்டு அந்த பர்மா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் தமிழர்களுடைய வாழ்வியல் சார்ந்து அந்த அரசியல் சார்ந்த தொன்மையான புத்தகங்கள் வந்து யாழ்ப்பாணத்துல இருந்திருக்கு. அதே நேரம் இலங்கையில இருக்கிற மிக முக்கிய ஆய்வாளர்கள் அந்த ஆர்கியாலஜிக்கல் அல்லது இந்த மினரலஜி ஜியாலஜி சம்பந்தப்பட்ட ரெண்டு பெருந்தாயாளர்கள் வந்து ஒன்று வந்து செனரத் பரணவித்தாரன் என்று சொன்னவர், அவருடைய காலம் வந்து 1896 இருந்து 1972 வரையும் அவருடைய பங்களிப்பு இலங்கையில அந்த வரலாற்று குறிப்புகளாக இருக்கட்டும் அல்லது அந்த ஆய்வு இதுகள் எல்லாம் அவர் செய்தது. அதே மாதிரி ஆனந்தகுமார் சுவாமி அவருடைய அவர் ஒரு வரலாற்று ஆசிரியர் தான், ஜியோலஜிஸ்ட், பாட்னி எல்லாம் அவர் இவங்க ரெண்டு பேரும் வந்து வெளிநாடுகள்லேயும் வந்து பிரிட்டிஷ் அந்த அந்த போஸ்ட் கொலோனியல் டைம் அந்த அங்கே உள்ள யூனிவர்சிட்டியில் கல்வி கற்று அந்த இதுகளின் அடிப்படையில் அவர்கள் வந்து நிறைய ஆய்வுகள் எல்லாம் செய்து அவர்கள் கைப்பட எழுதிய பல நூல்கள் அந்த ஆவணங்கள் எல்லாம் வந்து யாழ்ப்பாண லைப்ரரியில் தான் அது அந்த கடைசியாக கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த அதில் வந்து இருந்த விஷயங்கள் எல்லாம் அந்த மண் சார்ந்த அந்த எங்களை அந்த என்ன சொல்கிற அந்த இது ஈவன் அந்த அந்த புத்த மதம் சார்ந்த புத்த மதம் இலங்கைக்கு வந்த நேரம் இருந்த அந்த இதுகள் இருக்குதான் அந்த மகாயான தேர்வாத புத்திசம் பற்றி அந்த மிகவும் அந்த தொன்மையான குறிப்புகள்ல இருந்து முக்கியமான ஒரு புத்தகம் வந்து இலங்கையில இப்பயும் சிங்கள மக்களால் பார்க்கப்படுற ஒரு புத்தகம் தான் அபயகிரி ஹிரணமயன்னு சொல்ற புத்தகம். அந்த புத்தகத்தின் ஒரே ஒரு கோப்பி இருந்திருக்கு, அது வந்து இருந்த இடம் வந்து யாழ்ப்பாண லைப்ரரி தான். அதுவும் கூட அந்த அந்த தீக்கிரையாக்கப்பட்டதோட சேர்ந்து அழிக்கப்பட்டது. அப்ப அந்த அழிக்கப்பட்டது வந்து தனிய தமிழர்களுடைய நூல்கள் இது ஓலைச்சுவடிகள் மட்டுமல்ல, இப்படி அந்த சிங்களவர்களுடைய தொன்மையான அவர்களுடைய வரலாறு சார்ந்த அந்த யக்ஷாஸ், நாகாஸ் என்று சொல்லி இருக்கிற அந்த பழங்குடி அந்த இலங்கையின் பூர்வகுடிகளாக இருந்த மக்கள் பற்றி அந்த காலத்துல அவர்கள் செய்த ஆய்வுகள் பற்றி உண்மையான அந்த இப்ப பிறகு காலங்கள் இப்ப நாங்கள் செய்த எடுக்கிற ரிசர்ச்ல வந்து அந்த பொலிட்டிக்கல் அந்த இதுகளோட மோட்டிவேட்டடான சில விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கலாம். இதனால் இதுகள் வந்து அந்த போஸ்ட் அந்த ஆரம்பங்கள் அந்த விடுதலை இலங்கைக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னைய காலங்களில் செய்த ஆய்வுகளின் அடிப்படையில் எடுத்த உண்மையான தகவல்கள் எல்லாம் வந்து அதுல இருந்திருக்கு. அதுல அந்த குறிப்பா அந்த தமிழ் மக்களுடைய அந்த ஓலைச்சுவடிகள் பார்க்கல நிறைய சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட அந்த காலங்களில் இருந்த குறிப்புகள், மருத்துவ குறிப்பு, அந்த கை நாட்டு மருத்துவம்னு சொல்றது அது மாதிரியான அந்த இதுகள் அந்த குறிப்புகள் எல்லாம் கூட நிறைய ஓலைச்சுவடிகளாக இருந்திருக்கு அந்த காலங்கள். அதெல்லாம் வைக்கப்பட்டிருந்த வந்து இந்த ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் சொல்லி இருந்த அந்த செக்ஷன் யாழ்ப்பாண நூலகத்துல அதெல்லாம் சேர்ந்து அழிஞ்சு போனான்றது ஒரு பெரிய ஒரு ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் அது.
இன்ஃபேக்ட் அதுல அந்த ஓலைச்சுவடிகள் என்று சொல்லும் போது நிறைய பர்சனல் ஹிஸ்டரிஸும் அதுல இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல ஒருக்கா 1800s லேட் 1800s ஒரு புக் என்னமோ பப்ளிஷ் ஆயினது, ஹேண்ட் புக் ஆஃப் ஜெஃப்னான்னு சொல்லியோ என்னமோ உண்டு. அது இந்த நீங்க இப்ப கூகுள் புக்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதை எடுக்கக்கூடியதா இருக்கும். அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்டரிஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணும் போது ஒரு தொகுதியாக ஒரு மக்கள் எந்தெந்த காலப்பகுதியில் அங்கங்க இருந்தார்கள் யாழ்ப்பாணத்துல என்ற வரலாறு உட்பட இருக்கு சில விஷயங்கள். இப்ப நான் உதாரணத்துக்கு எங்கட ஊருண்ட அந்த வரலாறு எடுத்துட்டு அந்தந்த காலப்பகுதியில அப்ப நான் அப்பா அம்மா கேட்டுனா இந்த காலப்பகுதியில இப்படி ஒரு பேரை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, அந்த பேர் அந்த டைம் அந்த ஊர்ல கொஞ்சம் ஃபேமஸா இருந்த ஒரு பேர் இந்த மாதிரி அப்படியும் சில விஷயங்கள் அதுகள்ல இருக்கு. அப்ப அதுல சொல்லும் போது ஒரு மக்களின் வரலாறு அந்த ஓலைச்சுவடிகள்ல எழுதப்பட்டு கொண்டிருந்தது. அதெல்லாம் கலெக்ட் பண்ணித்தான் எங்களால வந்து ஒரு அந்த காலப்பகுதியில நீங்க வந்து அரசர்கள வரலாறுகள், ஆளும் வர்க்கத்தின் வரலாறு உங்களுக்கு எளிதா நீங்க பாத்துடலாம். And it is very well documented and preserved. ஆனா பீப்புள்ஸ் ஹிஸ்டரி என்றிருக்கு தானே, மக்கள் வரலாறு, அது வாய்வழி கடத்தப்படும், இல்லை என்றால் இந்த மாதிரியான ஓலை மேனுஸ்கிரிப்ட்ஸின் ஊடாகத்தான் கடத்தப்படும். அதுகளை எல்லாத்தையுமே கூட அவங்க அங்க எரித்தொழித்ததை தான் நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. ஸோ தட் இஸ் தி அதர் சைட் ஆஃப் த ஹிஸ்டரி தட் வி லாஸ்ட் அண்டு பார்க்கலாம். அடுத்தது பபி அண்ணா இருக்கிறீங்களா?
அந்த யாழ்ப்பாண மான்மியம் என்று சொல்ற அந்த புத்தகத்தின் ஒரிஜினல் பிரதியும் அங்க இருந்து
இருக்கிறீங்களா? என்ன விஷயம் சொன்னா அவங்க ஏன் ஜெஃப்னா லைப்ரரியே போய் டார்கெட் பண்றாங்க, தமிழ் மக்கள் மீது வெண்ணம் இருக்கிறத தெரியும், லைப்ரரியை ஏன் டார்கெட் பண்ணி செஞ்ச வேண்ட ஒரு ரீசனை யோசிச்சு பார்த்தோம்னாலே நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்துடும். அதுவும் வந்து மினிஸ்டர்ஸ் முன்னுக்கு நின்று அதை செய்யணும் என்று சொன்னா என்ன நடக்குது அந்த நாட்டிலேன்றதை விளங்கணும். அதுவும் வந்து அவங்க அந்த மாப்ஸா வந்து மினிஸ்டர்ஸ் அதாவது கவர்மெண்ட் அரசியல்வாதிகள் வந்து அமைச்சராக இருக்கிறவங்க வந்து இந்த காடையர்களை வந்து எப்படி பயன்படுத்தி கொள்ளினோம்ன்றதை இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அது அன்றைக்கு நினைக்கல இன்றைக்கு வரைக்கும் அது தொடர்கிறது தான். இப்போ ரீசன்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இலங்கையை பற்றி எரிஞ்சுதான் அறகலைய போராட்டம்னு சொல்லி அதில் ராஜபக்ச ஃபேமிலி வந்து அந்த காடையர்களை அதாவது ஜெயில் பிரிசனர்ஸ் அந்த ஜெயிலில் இருந்த கைதிகளை கொண்டு தங்களோட சொந்த இனத்தையே தாக்கி அழிச்சவங்க தான் இவங்க. சரியோ அவங்க மினிஸ்டர்ன வீட்டை பற்ற வைக்கிறது அதை இதெல்லாம் இந்த எரிக்கிறதுலாம் அவங்களுக்கு பெரிய விஷயமே இல்லை. அப்போ சொந்த இனத்துக்கு அப்படி செஞ்சவங்க வந்து அப்போ இங்கே எப்படி செயல்படுவாங்கன்றதை நாங்கள் சிம்பிளாக நாங்கள் அதை விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு கணக்கு தான் அது. மற்றது ரணில் விக்ரமசிங்கம் தண்ட வீட்டுக்கு இருக்கிற லைப்ரரியில் எரிஞ்சதுக்கே தேவ்வளவு பழைய புக்ஸ் எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணவருக்கு எங்களோட லைப்ரரியில் இவ்வளவு இருந்திருக்கும் என்றதை அவர் இனியாவது உணர்வாரான்றதை அவர் கொஞ்சம் விளங்கி கொள்ளணும். இப்படிப்பட்ட ராஜ முறையெல்லாம் என்ன என்ன தொடரன்று இருக்குது இல்லையா, தமிழ்நாக்கள்ட மேல இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிருவணும் என்ற ஒரு இதில் திட்டமிட்டே செயல்பட்டு கொண்டுதான் இருக்கணும். நீங்கள் தொடர்ந்து கதைங்க, இது இவ்வளோ இதெல்லாம் கதைச்சிருக்கிறீங்கன்னு ரிப்பீட் பண்ணுற மாதிரி போயிடும்.
ஆமாண்ணா, அதுலேயும் குறிப்பாக நீங்கள் இந்த ரணிலை எடுத்ததுனால ஒரு விஷயம் சொல்கிறேன், நிறைய பேர் ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணுறீங்கன்னா ரணில் அப்பலஜைஸ் பண்ணியிருக்கிறார் இதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறார். ரணில் மன்னிப்பு கேட்கவில்லை. ஒரு பாராளுமன்ற விவாதம் நடக்கும் போது சும்மா ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு போறார். சரிதானே, அது அப்பாலஜி இல்லை, இட் இஸ் நாட் அன் அப்பாலஜி. சும்மா ஃபார் தி சேக் ஆஃப் ஆர்கியூமெண்ட் கழிச்சிட்டு போய்களே ஏதோ ஒன்று சொல்லிட்டு போனதா தான் நாங்கள் அதை எடுக்கணும். ஒரு ப்ராப்பர் அப்பாலஜி வந்து இதுவரைக்கும் சிங்கள அரசு சொல்லவில்லை. அதை ஏற்றுக்கொண்டு அதை அக்னாலேஜ் பண்ற ஒரு விஷயம் பல இடங்கள்ல தெரியாம ஆக்சிடென்டலா நடந்திருக்கு அவங்கள்ட்ட, அதைத்தான் நாங்கள் அதை ஆரம்பிக்கட்டும். ஸோ ட்ரூவா அவங்க அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்கறது, இப்ப இங்க ஆஸ்திரேலியால மன்னிப்பு கேட்கறது நடக்கிறது, சாரி கேட்கறது நடக்கிறது இண்டிஜினஸ் பீப்புளுக்கு. அது மாதிரி இந்த ஒரு விஷயம் ஃபுல்லா அவங்களோட எல்லா இடத்துலயுமே அவங்களை எக்ஸ்போஸ் ஆன போதிலும் தே ஆர் ஸ்டில் நாட் அப்பாலஜைஸ் டு தி தமிழ் நேஷன் ஃபார் திஸ். அதையும் நாங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும். ஏன்னா நிறைய பேர் அதை இந்த யாழ் பொதுநூலக எரிப்பு வரலாறுல வந்து அதையும் ஒரு விஷயமா கடைசியில கொண்டு வந்து சொல்கிற ஒரு விளையாட்டு நடக்குது இப்ப வரலாறுல. அப்ப அதையும் நாங்கள் தடுக்க வேண்டியது இருக்கு. இன்னொரு இதையும் நாங்கள் பார்க்க வேண்டியதாகவும் இது, we have to also look at this side of things as well. அடுத்ததா கண்ணமாக்கா இருக்கிறீங்களா?
வணக்கம் பல. நீங்க எல்லாருமே முக்கவசி எல்லாம் கவர் பண்ணிட்டீங்க. இப்ப நீங்கள் அப்பாலஜி பத்தி கேட்க ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். லைக் ஐ திங்க் ஒன் ஆஃப் த எப்படி யாழ்ப்பாணத்தில் நடந்தோ பாஸ்னியாலையும் அதே மாதிரி ஒரு லைப்ரரி எரிச்சுவாங்க, ரைட்? பட் இப்போ அந்த லைப்ரரி ரீபில்ட் பண்ணும்போது அந்த லைப்ரரிக்கு முன்னால் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இது வந்து என்ன காரணத்துக்காண்டி தான் பேர்ன் டவுன் பண்ணப்பட்டது, இப்போ ரீக்ரியேட் பண்ணியிருக்குன்ட்டு. யாழ்ப்பாணத்துலேயும் அது மாதிரி ஒரு பிளாக் வச்சுருக்க, அதை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியிருக்கணும் இலங்கை அரசாங்கத்தால் போஸ்ட் 2000 ஐ திங்க். ஸோ ஒரு ஒரு அப்பாலஜி கொடுக்குற நாடு வந்து இந்த மாதிரி ஒரு தகவலை வந்து ரிமூவ் பண்ணி தான் அந்த லைப்ரரி இருக்கணும்னு நினைக்க மாட்டோம், ரைட்? ஐ திங்க் ஈவன் இஃப் யூ கோ நவ் யூ கேன் சீ தட் எம்டி ஸ்பேஸ் இன் த வால் ஆஸ் யூ என்டர் த லைப்ரரி. ஸோ அந்த நிலைமையில தான் இந்த நாடு இருக்குது. ஸோ வுட் தே அப்பாலஜைஸ் நோ. இது கல்ச்சுரல் ஜெனசைட் நாங்கள் இப்போ நிறைய கழிச்சினாங்க, ரைட்? லேண்ட் ஜெனசைட் பற்றி இப்போ இந்த வருஷத்தில், பட் 80s லைக் பெரிய லெவலில் தொடங்கியது இது தான். அண்ட் அடுத்த ப்ரொபகேண்டா நான் ரீசன்ட் இயர்ஸில் பார்க்குறது வந்து தமிழ் ஸ்காலர்ஸ் அண்ட் ஐடென்டிஃபை பண்ணுற ஆக்களை கொண்டே இது வந்து ஒரு தமிழாக்களுக்கு மட்டும் சொந்தமான இடம் இல்லை, இதால் வந்து என்டையர் நாடே லூஸ் பண்ணியிருக்கின்ற ஒரு ப்ரொபகேண்டா. இது வந்து வெறும் லைப்ரரி இல்லை, ரைட்? தமிழாக்களுக்கு ஒரு கல்ச்சுரல் சென்டர், ஒரு ஸ்டேட் ஃபண்டடாக ஓப்பன் பண்ணல, ஒரு பர்சனல் கலெக்ஷன். மிஸ்டர் செல்லப்பா அவரோட பர்சனல் கலெக்ஷன் தான் தமிழாக்கள் எல்லாரும் ஃபண்டிங் பண்ணி கொண்டு வந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஸோ இட்ஸ் அ மைல் ஸ்டோன், எங்களோட வரலாறு ஒரு மைல் ஸ்டோன். அண்ட் இட் பிளேஸ் அ பிக் பார்ட் இன் ஹூ வி ஆர். ஆஸ் யூ செட், ஒரு பர்சனல் வரலாறு முதல் கொண்டு நிறைய ஆவணங்கள் தமிழர் சம்மந்தப்பட்டமா, தமிழர் வரலாறு சம்மந்தப்பட்டதா. ஸோ அதை ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு பிளான் பண்ணி அதை எரிச்சிட்டு, அண்ட் ஐ திங்க் போபியன் நான் மென்ஷன், ரெண்டு மினிஸ்டர்ஸும் சீரல் ஒரு காமினி ரெண்டு பேரும் தேவர் வாட்சிங், தே மேட் ஷூர் அந்த கட்டிடமே எரிஞ்சது ரெண்டு நாள், அதுக்கு ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. ஸோ இது எல்லாம் ஆக்சிடென்டலோ அல்லாட்டி இப்போ அதுக்கு ஒரு தண்டனை கொடுக்காம சும்மா ஒரு பேச்சில் சாரி சொன்னதோ அல்லாட்டி ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஒரு போட் சிங்கிளாக்கள் தூக்கி கொண்டு இருந்த மட்டும் அது எல்லாம் எங்களுக்கு தே அப்பாலஜைஸ் தே ட்ரைங் டு ரீக்ரூப் அண்ட் ரீஹேபிலிட்டேட், அதெல்லாம் பொய்யான தகவல். ஸோ இந்த மாதிரி விடயங்கள் வி ஷுட் ஃபோர் எவர் ரிமெம்பர் அண்ட் ஃபோர் எவர் டோக் அபவுட்.
நன்றி அக்கா. அடுத்து தவன் தோழர் இருக்கிறீங்களா? தவன் தோழர், க்ளூ தோழர், சுரேஷ் தோழர், இனி தோச்சு இருந்தா சொல்லுங்க. இஃப் நாட் ஆல் ரேப் இட் அப் தென். அப்ப மீண்டும் ஒரு முறை யாழ்பது நூலக எரிப்பு பற்றி ஒன் இம்பார்ட்டன் திங்கோட நான் இதை திருப்பி ஒரு முடிவுக்கு கொண்டு வரேன். ஆல் ரிப்பீட் ஒன் சிங்கிள் பாயிண்ட். யாழ் பொது நூலக எரிப்புக்கு காரணமான குற்றவாளிகள் என்று சொல்லும் போது அதை ஒழுங்கமைக்க அந்த அந்த டோட்டல் ராயட்டையும் ஆர்கனைஸ் பண்ணினதுல அஃப்கோர்ஸ் ஜேஆர் ஜெயவர்த்தனை. அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா மகாவலி டெவலப்மெண்ட் மினிஸ்டர் காமினி திசாநாயக்கர், இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் சிரில் மேத்யூ, டிஃபென்ஸ் செக்ரட்டரி கர்னல் சி ஏ தர்மபால, கேபினட் செக்ரட்டரி ஜிவிபி சமரசிங்க, IGP அனா செனிவிரத்ன, ஆர்மி சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் பிரிகேடியர் டிஸ்ஸ வீரத்துங்க அண்ட் DIG எட்வர்ட் குணவர்தன, இவர்கள் நேரடியாக யாழ்ப்பாணத்தில் அதை ஓவர்சி பண்ணி அந்த பொது நூலகரிப்பை ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையுமே இந்த நாசார வேலைகளை செய்தவர்கள். அவர்களில் யாருமே தண்டிக்கப்படவில்லை. காமினி திசாநாயக்க முக்கியமானவர், ஏ ஒன் கல்பரேட் நம்பர் ஒன் காமினி திசாநாயக்க. விடுதலை புலிகள் இயக்கத்தின் ஒரு தாக்குதலில் கருகி உடல் கருகி செத்தான் என்றதுதான் வரலாறாக இருக்கிறது. எங்களுக்கான நீதி யாழ் பொது நூலக எரிப்பில் எங்கட மக்களுக்கு கிடைத்த ஒரே ஒரு நீதி என்றது காமினி திசாநாயக்க என்றவண்ட மரண செய்தி தான், அவன் உடல் கருகி செத்த செய்தி தான். அந்த நீதியை கூட எங்கள் மக்களுக்கு வழங்கியது விடுதலை புலிகள் இயக்கம்தான். தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களால் வழி நடத்தப்பட்ட விடுதலை புலிகள் இயக்கம்தான். அந்த நீதியை கூட எங்களுக்கு பெற்றுத்தந்தார்கள் என்பதை நினைவு கூறி இந்த நிகழ்வை முடிவு கொண்டார். கலந்து கொண்டு பேசிய எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து இன்னொரு உரையாடலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.